సకల లేడీస్
ేంద్రప్రవణం వందేమాతరం మణి మిమజామాతృయోగీంద్రపాదరేఖామయం సదాయత్తాత్మసత్తాంబ్రాహ్మణిబలే లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామన మధ్యమాం అస్మదాచార్యపర్యంతం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజైర్మరుగ్మద్వామోహసత్సరాయ మేనే అస్మద్గురోద్భగవతో శలైక సింధో రామానుజస్య చరణం శరణం ప్రపద్యే మాతాపితాయువతయస్తనయా విభూతిః సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం అద్యస్య నకులపతేర్వకులాభిరామం శ్రీమత్తదండ్రీ వడం ప్రణమామి మూర్ధ్నా భూతం సరశ్చ మహదాప్పయపట్టణమశ్రీభక్తిసారకులశేఖరయోగివాహాన్ అర్థాంగిరేణ వరకారయతీంద్రమిశ్రమం శ్రీమత్కరాంకుశమణిం ప్రణతోస్మి నిత్యం శ్రీమత్కృష్ణ సమాహ్వాయ నమో యామున సూనవే వెంకటాక్షైకలక్ష్యాణాం స్వర శ్రీధర సదా.
స్వామి ఎంపెరుమానారాలే అరుడి చేయపట్టది గద్యత్రయం என்று மூன்று கத்தியங்கள். சரணாகதி கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம், ஸ்ரீவைகுண்ட கத்தியம் என்று மூன்று கத்தியங்கள் சுவாமியாலே அருளி செய்யப்பட்டது. மூன்றிலே முதலாக அருளி செய்யப்பட்டது சரணாகதி கத்தியம். இதற்கு பெரிய கத்தியம் என்றும் ஒரு திருநாமம். இந்த பெரிய கத்தியமானது சரணாகதி சாஸ்திரத்தை விவரிக்கக்கூடியது, தயார்த்தத்தை விவரிக்கக்கூடியது என்று பெரியோர்கள் இப்பறமாக வியாட்சியானத்தர் உயிரிக்கிறார். இதில் வியாட்சியானத்தருடையவர் பெரிய வியாட்சியானங்கள் தேசிகன். சம்ஸ்கிருதத்தில் ஒரு வியாட்சியானம் சுத்த பிரகாஷிகா பட்டர் சரணாகதி கத்தியத்திற்கு மட்டிலும் சம்ஸ்கிருதத்தில் வியாட்சியானம் அருளி செய்துள்ளார். அதிலே பெரிய வியாட்சியானுடைய வியாட்சியானத்தையே முக்கியமாக அனுப்பொண்டு காலக்ஷேப முறையிலே இன்றிலிருந்து நாம் அனுபவிக்க தொடங்குகிறோம். முதல் முதலிலே இந்த கிரந்தம் அவதரித்தது எப்படி என்பதை விசதமாக தெரிவிக்கிறார் வியாட்சியான சக்கரவர்த்தி. அவதரித்த கிரமம் என்ன, அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன என்பதையெல்லாம் மிக தெளிவாக நம்முடைய மணிப்பிரவாட நடையில விதமாக காட்டுகிறார். அதை அனுபவிக்க தொடங்குகிறோம்.
ஸ்ரீபாஷ்யத்தில் தத்வமசி இத்தாதி வாக்கிய ஜன்ய ஞானமே மோட்சசாதனம் என்றும்
ஸ்ரீபாஷ்யம் அருளி செய்தார் சுவாமி. ஸ்ரீபாஷ்யகாரர் என்றே திருநாமம் ஏற்பட்டது. பிரம்மசூத்திரம் வியாசராலே அருளி செய்யப்பட்டு 545 சூத்திரங்களை கொண்டது. அதற்கு வியாட்சியானம் அருளி செய்தவர்கள் திருமத ஆச்சாரியர்கள். சங்கரரும் பண்ணியிருக்கார், மத்வரும் ஆனந்த தீர்த்தரும் பண்ணியிருக்கிறார், எம்பெருமானாரும் அருளி செய்திருக்கிறார். மூன்றிலே ஸ்ரீபாஷ்யம் என்கிற பெருமை சுவாமி எம்பெருமானாரால் அருளி செய்யப்பட்ட பாஷ்யம் ஒன்றுக்கே அமைந்ததாக ஆகும். இந்த ஸ்ரீபாஷ்யத்தில் சொல்லப்பட்ட அர்த்தம் என்ன, அதை தெரிவிக்கிறார் முதன் முதலே. வாக்கிய தத்துவம் அசி, தத்து துவம் அசி ஸ்வேதகேதோ. ஸ்வேதகேது என்பவன் பிள்ளை. பிள்ளையை பார்த்து தாப்பிரான் தெரிவிக்கிறார், தது துவம் அசி, தது அந்த பிரம்மம், துவம் நீ, அசி நீயாக இருக்கிறாய், அந்த பிரம்மம்தான் நீ என்பது இந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம். தத்துவமசி என்கிற வாக்கியத்தில் தான் விசாரங்கள் ஏற்படுகிறது. திருமதி ஆச்சாரியர்களுக்கும் எதிலே விசம்வாதம், மன வேற்றுமை, கருத்து வேற்றுமை என்றால் உபனிஷத்திலே சொல்லப்பட்ட அர்த்தம் வேதாந்த சித்தமான அர்த்தம் துவைத்தமா அத்வைத்தமா விசிஷ்டாத்வைத்தமா, இதிலே தான் விசாரமே உடைய ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம் என்பதிலே விசாரமே கிடையாது. மூன்று பேர்களும் ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம் என்று ஒப்புக்கொண்ட ஆச்சாரியர்கள். ஆனால் அத்வைத்தமா, இரண்டாவது பொருள் கிடையாது என்பதுதான் அத்வைதம். மற்றொரு பிரம்மத்தை தவிர வேறு பொருள் கிடையாது. பிரம்ம சத்தியம் ஜெகன்மீச்சா இது வேதாந்த டேண்டி மகா. வேதாந்தம் என்று சொல்லக்கூடிய பெரிய தேரிகை, அதை அடித்தோமையானால் அந்த தேரிகை என்ன சத்தம் செய்யும்? பிரம்மம்தான் சத்தியம், பிரம்மம் ஒன்றுதான் உண்டு. ஜெகத்தானது மிச்சை, பார்க்கப்படக்கூடிய சகல பதார்த்தங்களும் பொய், எதுவும் கிடையாது, அதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது என்பதுதான் வேதாந்தத்தினுடைய கருத்து என்பது அவர்கள் சொல்லக்கூடிய வாதம். தத்துவத்துவமசி என்கிற வாக்கியத்தை அப்படியே கொண்டோமேனால் அதுதான் தெரிகிறது போல் தோன்றும். தது அந்த பிரம்மன் துவம் அசி நீயாக இருக்கிறாய். அப்பிரம்மன் ஜீவாத்மா இந்த ரெண்டுக்கும் வித்தியாசமே கிடையாது, ஒன்றுதான். உயிர்கள் மெய்வெட்டு ஆதிப்பரனோடு ஒன்றாம் என்று தெரிவிக்கிறார் திருவரங்கத்து அமுதனார். உயிர்கள் ஜீவாத்மாக்கள் மெய்விட்டு சரீரத்தை விட்டு ஆதிப்பரனோடு பிரம்மத்தோடு ஒன்றாக ஆகியது ஒன்றி போய்விடுது, அதுதான் மோட்சம். அவருடைய சம்பிரதாய பிரகாரம் பிரம்மன்தான் நான் தெரிஞ்சுட்டா மோட்சம். அது தத்துவமசி என்கிற வாக்கியம். இந்த வாக்கிய ஜன்ய ஞானம் இருக்கிறதே அதுதான் மோட்சம் என்று அவர்களுடைய கருத்து. பெருமானாலும் அதை சொல்கிற தத்துவமசி. ஆனால் எப்படின்னா தத்துவமசி என்கிறது ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஜீவாத்மா இருக்கக்கூடிய பிரகரணத்தை எடுத்து பார்க்க வேண்டும். இந்த பிரகரணத்தை எடுத்து பார்ப்போமேனால் பிரகரணம்னா கான்டெக்ஸ்ட், அந்த இடத்தை எடுத்து பார்ப்போமேனால் அதுக்கு முன்னால் எல்லாம் பிரம்மத்துக்கு இந்த ஜீவாத்மா தேகமாக இருக்கிறான், சரீரமாக இருக்கிறான், ஒரு தத்துவம் உண்டு, ஜீவாத்மா என்கிற தத்துவம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறார். எஸ்யாஸ்மி நதமந்தரேமி என்கிறவனுடைய தெரிவிக்கிறார், எஸ்யாஸ்மி நதமந்தரேன் இந்த பிரம்மத்துக்கு நான் அடிமைப்பட்டவனோ அவனை மீறமாட்டேன் என்று சொல்கிறவன். அவன் சொல்லக்கூடிய வார்த்தை, அவன் சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கிறதே, அப்பொழுது அதற்கு அர்த்தம் என்ன தீரும்? பிரம்மம் வேறு ஜீவாத்மா வேறு, இந்த பிரம்மத்துக்கு இவன் பிரகாரமாக இருக்கிறான், பிரம்மத்துக்கு இவன் தேகமாக இருக்கிறான் என்று தெரிகிறது. ஐதான் தத்துவசி என்கிற வாக்கியத்தினுடைய அர்த்தமாக நம்முடைய பெரியோர்கள் காட்டுகிறார்கள். அவர் காட்டுறதற்கே இந்த பிரம்மன்தான் ஒன்றும், பிரம்மத்தை தவிர வேறு கிடையாது என்பது அவருடைய. ஆக அந்த தத்துவமசி என்கிற வாக்கியத்தினுடைய அர்த்தம் இருக்கிறது, அதை புரிந்து கொள்வது தான், அதனால் தான் மோட்சம் ஏற்படும். அது எம்பெருமானாரும் ஒப்புக்கொண்டார் இடத்துல. ஆனால் இவர் சொல்லக்கூடிய அர்த்தம் வேறு, அவர் சொல்லக்கூடிய அர்த்தம் வேறு. அதை முதலிலே எடுத்து காட்டுகிறார். ஸ்ரீபாஷ்யத்தில் தத்துவமசி என்கிற வாக்கியத்துக்கு அவர் அர்த்தம் சொல்கிறார். இந்த தத்துவமசி என்கிற வாக்கியத்துக்கு மூணு ஆச்சாரியோட அர்த்தம் சொல்லணும், அவா மத பிரகாரம் அர்த்தம் சொல்லணும் சொல்லுகிறார்கள். ஆனால் எது சரியான அர்த்தம் என்பதிலே தான் விசாரம்.
தத்துவமசி இத்தியாதி வாக்கியஜன்ய ஞானமே மோக்ஷசாதனம் என்றும்,
அதுவே மோட்சத்துக்கு சாதனம் உபாயம்.
கர்மஜான சமுச்சயமே மோக்ஷசாதனம் என்றும்,
கர்மஜான சமுச்சயம் கர்மத்தை கர்மஜானத்தோடு கூடின ஒரு கூட்டாளர்கள், இது பாஸ்கர மதம். அவளுக்குள்ளேயே பேதம், அத்வைத மதத்தில் பேதம் இருக்கிறது. சங்கர பாஸ்கர யாதவ பட்டன்னு நாலு விதமான ஆச்சாரியர்கள் தோன்றினார்கள். நாலு விதமாக அத்வைத்தம் சொல்கிறார். சிட்டாத்வைதம் ஒன்று தான், சிட்டாத்வைதம் ஆடவந்தாருடையும் ஒன்று, இவருடைய பெருமானாருடையும் ஒன்று, அந்த மாதிரி கிடையவே கிடையாது. சிட்டாத்வைதம்ன்றது ஒன்று தான், எல்லாரும் சொல்லக்கூடிய ஒன்றே ஒழிய நாலு சிஷ்யர்கள் நாலு விதமாக பேசினார்கள் என்பது நம்முடைய சம்பிரதாயத்தில் கிடையவே கிடையாது. அதனாலே அவர் சொல்லக்கூடியதில் பாஸ்கரன்றவன் அது இப்போ வழக்கத்தில் இல்லை. அந்த அத்வைத பிரகாரம் கர்ம ஜான சமுச்சயம் தத்துவமசி இத்தியாதி வாக்கிய ஜன்ய ஜானம், இந்த வாக்கியத்திலிருந்து உண்டாகக்கூடிய ஞானம் இருக்க, இந்த பிரம்மந்தான்ண்ணா, இந்த பிரம்மந்தான்ண்ணா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தான்னா அதனால ஞானம் உண்டாரு, அதுதான் மோட்சத்துக்கு சாதனம். ஒரு காலத்தை உண்மையெல்லாம் கூட அந்த பிரம்மமாக இடறான், பிரம்மமான பிற்பாடு வரகமே இல்லாமல் போடும், ஒன்றும் இல்லாமல் போடும், எல்லாம் அழிந்து விடும். ஒன்று மாத்திரம் பிரம்ம மாத்திரம் இருக்கிற குணமே கிடையாது. ஞானம் ஜான கேவலம் அது ஞானத்தினாலே அவ்வளோ தானே, ஞானத்துக்கு விஷயம் கிடையவே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய பிரம்மந்தான் கடைசியில் மோட்சத்தை. அதனால சம்பிரதாயத்தில் முக்கியமான கருத்து என்னென்னா, யாருக்கு மோட்சம்னா பிரம்மத்துக்கு மோட்சம். அவர் சொல்கிறார் பிரம்மத்துக்கு மோட்சம் என்பது அத்வைதவாதம். நம்முடைய சம்பிரதாயத்தில் ஜீவாத்மாவுக்கு மோட்சம், ஜீவாத்மாவுக்கு மோட்சமா பரமாத்மாவுக்கு மோட்சமா? பரமாத்மாவுக்கு எதனாலே மோட்சம் ஏற்படும்? மோட்சம் என்றால் விடுதலைன்னு அர்த்தம். எதனாலே விடுதலை ஏற்படணும்? தத்துவசி என்கிற வாக்கியஜன்ய ஞானம் ஏற்படுமே ஆனால் இந்த அவித்யா சவணிக பிரம்மம், அவித்தையினாலே பூசப்பட்டதாய் இருக்கக்கூடிய பிரம்மம் இந்த ஜீவாத்மாவாக பிரமிக்கிறது. இந்த பிரம்மமானது பிரமிக்கிறது. எதனாலே பிரமிக்கிறது? அவித்தியை வந்து சேரும். இந்த அவித்தையினாலே இந்த பிரம்மமானது பலவாக அது நினைக்கிறதை காண்கிறது, உண்மையிலே கிடையாது. இந்த அவித்தியை ஒழிந்து விட்டதை ஆனால் அப்பொழுது அது பிரம்மமாக ஆகிவிடுகிறது. அந்த இப்பதுதான் அவருடைய வாதம். அப்பொழுது எம்பெருமானார் கேட்கிறார், இந்த அவித்தியை பிரம்மத்துக்கு வந்ததுன்னு சொல்றையே, அப்போ அவித்தியன்றது சத்தியமா? அசத்தியமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள்னால ஒரு காலத்தையும் பாதிப்பு ஏற்படாது. இல்லாத பொருளால பாதிப்பு ஏற்படுவோம். எதிர்க்க ஒரு கல் இருக்கு, இந்த கல்லை ஒருத்த முட்டிக்கிறான், இந்த கல்லே இல்லைன்னாக்கா முட்டிக்க முடியுமோ? கிடையவே கிடையாது. இப்படி இருக்கும்பொழுது அவித்யை என்பது உண்மையா பொய்யான்னு கேட்கிறார். அவித்யை உண்மை என்று சொன்னால் அப்பொழுது பிரம்மம் ஒன்று அவித்யை ஒன்று ரெண்டு வஸ்துக்கள் சேரலாம், அத்வைதம் போயிடும். இல்லை, நான் இல்லாத வஸ்துவனாலே பாதிப்பு ஏற்படாது, இல்லைன்னு சொல்ல முடியாது, உண்டுன்னு சொல்ல முடியாது. இப்படி சில சிரமங்கள்லாம் இருக்கு, இதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு பார்க்கிறான். தெரியும், ஆனால் அந்த அவித்யா சவடித்த பிரம்மத்துக்கு அவித்யை உபதரிக்கிறதே அதுதான் மோட்சம். அது எதனால் ஏற்படுகிறது? தத்துவமசி, இந்த பிரம்மன்தான் நான் என்று நினைக்கிறார்கள், அதனால மோட்சம் என்பது அவருடைய வாதம். அதுக்கெல்லாம் ஸ்ரீபாஷ்யத்தில் கண்டனம் தெரிவிக்கிறார். பாஸ்கரன் என்கிறவன் அவன் சொன்ன அத்வைத்தம் கர்ம சமுச்சயம், கர்மஜான சமுச்சயம், கர்மஜானத்தினுடைய கூட்டளவு ஒன்று போ சேர்ந்திருக்கேன், அதுதான் அதனாலே மோட்சம் என்று அவன் தெரிவித்தான்.
கர்மஜான சமுச்சயமே மோட்ச சாதனம் என்றும் சொல்லுகிற குதிருஷ்டிகளை நிரப்பிக்கைக்காக
அவர்களுக்கு குதிருஷ்டியு பேர், குதிருஷ்டியல் யாருக்கு பேர், அத்வைதிகளுக்கெல்லாம் குதிருஷ்டியு பேர். கு திருஷ்டி, திருஷ்டின்னா பார்வை, கு திருஷ்டி என்றால் பார்வை கொஞ்சம் கோணலா இருக்கு. வேதாந்த அர்த்தத்தை பார்ப்பதிலே அல்லது வேதாந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்வதிலே தவறாக போகிறார்கள், தவறாக பார்க்கிறார்கள் இந்த வேதாந்த வாக்கியத்தை. புறத்தாழ்வான் அற்புதமாக நிரூபித்தார் நம்முடைய தவத்திலே, பாஷ்யாக குதிர்த்தி திதயக்கபாரம் கோரம் தம சம்பயாந்தி நகிச்சதே தான். அற்புதமான ஸ்லோகம். பெருமானே பாக்கியர்கள்னு சில பேர் இருக்கார், குதிருஷ்டிகள்னு சில பேர் இருக்கார். பாக்கியர்கள் என்றால் வேதத்துக்கு பாக்கியர்கள், வேதத்தினுடைய பிராமணியம் அதை ஒப்புக்கொள்ளாதவர்கள் பாக்கியர்கள். குதிருஷ்டிகள் என்று வேதாந்தத்தை ஒப்புக்கொண்டு, வேதத்தை ஒப்புக்கொண்டு, பிராமணம் பிரமாணமாக ஒப்புக்கொண்டு அதற்கு அபார்த்தம் சொல்கிறார்கள், தவறான அர்த்தம் சொல்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு குதிருஷ்டி ரெண்டு பேர், இந்த மாதிரி ரெண்டு பேர் இருக்கார். அவளை நீ ஏறெடுத்தும் பார்ப்பதே இல்லை, அவர்கள் நரகத்துக்கே போகிறார். நரகமாவது சம்சாரம், மறுபடியும் இந்த சம்சாரத்தில் பிறந்து கொண்டே இருக்கிறார்கள். பாக்கியாக குதிருஷ்டி திதயப்பாரம் கோரம் தமசமுபயாந்தி நகிச்சசியதான், அவருடைய நீ ஏறெடுத்தும் பார்ப்பதே இல்லை. அழகான திருஷ்டாந்து கேட்டனர், ரெண்டு பேரும் ஒன்றுதான், பாக்கியர்களும் குதிருஷ்டிகளும் ரெண்டு பேரும் ஒன்றுதான். இது அழகான திருஷ்டாந்து கேட்டனர். காட்டிலே ஒரு மான் இருந்தது, இந்த மானுக்கு அபாரமான தாகம், தாகத்தினாலே அது ஓடிட்டு தண்ணீர் குடிக்க ஓடிட்டு வெகு தூரத்திலிருந்து காணல் நீர் பிசல் குதிரைன்றது அது வந்துட்டு இருந்தது. அதை பார்த்து இந்த இடத்துக்கு ஓடிட்டு அது கிட்ட வரான் இன்னும் தள்ளி போகிறது, போய் போய் இந்த காணல் நீரை தேடிக்கொண்டு போய் கடைசியில் அதிக தாகம் ஏற்பட்டு மரணம் அடைந்தது. அடுத்தபடியாக மற்றொரு மான் அதற்கு தாகம் அதுவும் புறப்பட்டது, குளத்துக்கே போடுத்தது. குளத்தில் இறங்குவதற்கு போன காலத்தில் எக்தஸ்ய காரணம் கை மிருகத்திரிக்கேற்றோ, இந்த காணல் நீரை தேடிக்கொண்டு போன மானை நடுவிலே சிங்கமோ புலியோ அடித்து கொன்று விட்டது. அதையும் சேர்த்துக்கொள்ளும், காணல் நீரை தேடிந்து ஓடுறது, நடுவில் சிங்கமோ புலியோ வந்து கொன்று விட்டது. மகதிருஷ்டிகேற்றோ ஹோ காசார சத்த நிகதோ விசேஷா, தகத்தோடு மற்றொன்று குளத்தின்கிட்டே பொடுத்து குளத்தில் இறங்கி தண்ணீர் குடிக்கணும், அப்பொழுது அதில் ஒரு முதலை முதலை அதை சென்று விட்டது. இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுக்கும் தண்ணி கிடைக்கல கடைசியில். அதே போலத்தான் இவர்களும் பாக்கியர்களும் குதிருஷ்டிகளும் வேதாந்தத்தின் அருகிலே, வேதாந்தன்ற குளம் இந்த குளத்தின் அருகிலே வராமலே போனார்கள். அவர்கள் குளத்தின் அருகிலே வந்தும் தண்ணீர் குடிக்க முடியாமல் அவ்விடத்திலே இருக்கக்கூடிய முதலையினாலே கடித்து கொல்லப்பட்டது இந்த மிருகம். அதே போலத்தான் இவர்களும் அருகிலே வந்தும் அனுபவிக்க பாக்கியம் அற்று போனார்கள். இரண்டு பேரும் புல்லிய யோகக்ஷேமர்கள், ரெண்டு பேரும் கடைசியில் பார்த்தா முடிவு ஒன்றுதான் என்று குதிருஷ்டிகளையும் பாக்கியர்களையும் சேர்த்து தெரிவிக்கிறார். இடத்துல அந்த குதிருஷ்டிகள் சொன்ன வாதத்தை எல்லாம் தத்துவசி இத்தியாதி வாக்கிய ஜன்ய ஞானம்தான் மோட்சம் என்றான் ஒருத்தன். ஒருத்தன் ஞான கர்ம சமுச்சயம், கர்ம ஞான சமுச்சயம் மோட்ச சாதனம் என்றான். இந்த ரெண்டுமே மோட்ச சாதனம் அல்ல, பக்தி தான் மோட்ச சாதனம் என்பதை ஸ்ரீபாஷ்யத்தில் அற்புதமாக காட்டினான் சுவாமி எம்பெருமானார்.
கர்மாங்கமாய்,
கர்மாவுக்கு அங்கமாய்,
வேதனத்யானோபசனாதி சப்தவாச்சியமாய்,
வேதன தியான உபாசனங்கள் என்று சொல்லப்படுகிறது. பக்தியை சொல்றார் இடத்துல, பக்தி எப்படிப்பட்டதுன்னா வேதனம் தியானம் அறிவது, மேலே தியானம் பண்ணுவது, மரணம் பண்ணுவது, உபாசனம் பண்ணுவது, அதாவது எம்பெருமானிய தியானம். பக்தி ஞான விசேஷகா என்று தெரிவிக்கிறார். பக்தியும் ஒரு தியானத்திலே ஒரு விசேஷம்தான். ஆக இந்த கர்மத்தை அங்கமாக கொண்டதான ஞானம். இந்த ஞானம் இருக்கிறதே பக்தி. அந்த பக்தியினாலே எம்பெருமான் சாதிக்கப்படுகிறான். பக்தியோகம், பக்தி யோகத்தாலே சாதிக்கப்படுகிறான் என்று பக்தியை சாதனமாக காட்டினார் சுவாமி எம்பெருமான்.
வேதர ஞான
உபாசன
உபாசனாதி சப்தவாச்சியமாய் பக்தி ரூபா பண்ணமான உபாசனாத்மக ஞானமே
உபாசனாத்மகமா உபாசனத்தை வடிவாக கொண்டது அந்த உபாசனாத்மக ஞானமே
வேதாந்த பிரதிபாத்தியமான
வேதாந்தத்திலே சொல்லப்பட்டதான
மோட்ச சாதனம் என்று இவர் நிச்சயித்து
பெருமானார் நிச்சயித்து அருளை செய்தார். ஆசிபாக்கியத்திலே பக்தி யோகம் மோட்ச சாதனம் என்று நிரூபித்தார் சுவாமி எம்பெருமானார்.
அருளை செய்கையாலே இவர் மோட்ச சாதனமாக அறுதியிட்டார் தம் இதுவே என்று கொண்டு தம்முடைய ருச்சி பரிகிரகீதமான அர்த்தத்தையே விஸ்வசித்திருக்கும் சாத்விகர்
அனைவரும் சாத்விகர்கள் இருக்கிறார். சீவைத்தவர்கள் எம்பெருமானாருடைய சிஷ்யர்கள் வரலாறு நினைப்பா எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யத்தை சொன்னது பக்தி தான், பக்தி யோகம்தான். அதனால் இந்த பக்தி யோகம்தான் இவருடைய ருச்சியினாலே பரிகிரகிக்கப்பட்டது, ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பெருமானாருடைய அபிப்பிராயம் தான் பக்தி தான். அதனால் பக்தி தான் மோட்ச சாதனம் என்று உலகத்திலே அவரை பின்தொடர்ந்து இருக்கும் அடியார்கள் எல்லாரும் அதுவே இவருக்கு இஷ்டமான மோட்ச சாதனம் என்று கருதுவர்கள் எண்ணினார் சுவாமி. ஆனால் அது தவறு. தம்முடையது அதுவல்ல, தம்முடையது பக்தி யோகம் அல்ல என்பதை காட்ட வேண்டும், தெரிவிக்க வேண்டும் என்று நினைத்தார் சுவாமி எம்பெருமானார். அதனாலே அவர் நினைத்தது சரணாகதி சத்தியம் என்பது மேலே காட்டது.
இவர் மோட்ச சாதனமாக அறுதியிட்ட அர்த்தம் இதுவே என்று கொண்டு
என்ன நினைப்பா எல்லாரும் சொல்லுகிறதானே, அதனால அதுதான் என்று நினைத்து பக்தி யோகத்திலே இழிவர்கள் எல்லோரும்
தம்முடைய ருச்சி பரிகிரகீதமான அர்த்தத்தையே விஸ்வசித்திருக்கும் சாத்விகர் இத்தையே விஸ்வசித்திருக்க கூடும் என்று பார்த்தபடி ஆச்சாரிய ருச்சி பரிகிரகீதமுமாய்
ஆச்சாரிய ருச்சி பரிகிரகீதம் அது உயர்ந்த அர்த்தம். நம்ம சம்பிரதாயத்தில் ஆச்சாரியனுடைய ருச்சியினாலே அங்கீகரிக்கப்பட்டது, அவர் இஷ்டப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டதான் ஆச்சாரிய ருச்சி பரிகிரகீதம். அதுதான் கேட்கிறார். எத்தனையோ தர்மங்களை கேட்டான் தர்மபுத்திரன் சொன்னார். அவரும் சொன்னார் பீஷ்மர். பீஷ்மர் சயனித்திருக்கும் காலத்திலே அவர் கேட்க அதற்கு தர்மங்களை எல்லாம் சொன்னார். கடைசி அவர் கேள்விக்கிறான், ஓ தர்ம சர்வ தர்மானா பவத பரமோமதா. எத்தனையோ தர்மங்களை சொன்னே பீஷ்மரே, இதிலே உம்முடைய இஷ்டமான தர்மம் எது, உமக்கு பிடித்தது எது, எல்லாத்தையும் கேட்கிறோம். வரிசையா வரிசையா கேட்கிறோம், உமக்கு பிடித்தது எது. இது வேற எங்கேயும் போய் தேட வேண்டாம். மங்கையா போய் உட்காந்துனோடனே சாப்பாடுக்கு போய் உட்காடுறேன். சரி என்ன வேணும்னு ஒரு பெரிய ஒரு கார்டு ஒன்று கொடுக்குறான். என்ன வேணும்னு கேட்குறான். ருச்சி பரிகிரகீதமான பதார்த்தமே கொண்டு வந்து சமர்ப்பிக்க வேணும். அவனுடைய பணம் கொடுக்குறோன்றது வேற விஷயம். ஆனால் ருச்சி பரிகிரகீதமானதான் எல்லா இடத்தையும் வேணும். அவாடு பாடுக்கு எது வேணும்னு தெரிஞ்சு கொள்கிறோம். அது மாதிரி ஆச்சாரியனுக்கு இஷ்டமான அர்த்தம் எது, ருச்சி பரிகிரகீதமானது, அதை கேட்கிறான். கோ தர்ம சர்வ தர்மானாம் எத்தனையோ தர்மங்களை சொன்னேன், இதிலே உயர்ந்த தர்மம் இது, உம்முடைய இஷ்டமான தர்மம் எது என்று கேட்கிறான். சாஸ்திரநாமம் தான், ஆயிரம் திருநாமங்களை சொல்வது தான். அதனால் சாஸ்திரநாமத்துக்கு என்ன பெருமைன்னு பராசர பட்டர் பகவத்குண தர்ப்பணத்தை மதுத்தினார். பீஷ்மோத்ருஷ்ட மதத்வதா, பீஷ்மர் உத்திருஷ்டமான மதமாக அதை சொன்னார். தம்முடைய அபிப்பிராயம் தனக்கு உயர்ந்த அபிப்பிராயமாக சொன்னது எது, சாஸ்திரநாம அத்தியாயம். அல்ல சாஸ்திரநாமம் தான் உயர்ந்தது என்று ஆச்சாரிய ருச்சி பரிகிரகீதமான அர்த்தம். ஆச்சாரிய ருச்சி பரிகிரகீதமான அர்த்தத்தை தான் மதுர கவிடம் பற்றினார். எம்பெருமானை ஏன் பற்றினார்னா, திருதந்தாயிலும் தேவபிரானுடைய பெரிய ஹோரத் திருவுருவ காண்பன்னு ஆழ்வாருக்கு விஷயமா இருக்கிறபடினாலும் பரிகிரகித்தார். அதே போல ஆண்டாளுக்கு கண்ணனிடத்திலே பிரீத்திக்கு காரணம் தங்களுடைய தகப்பனார், அவர் இஷ்டப்பட்டார். தங்கள் தேவரை வல்ல பரிசு வருவிப்பரே, சுட்டு சித்தர் தங்கள் தேவர், எங்க அப்பா உகந்த தேவதை ஆகினு நான் ஆசைப்படுறேன். எம்பெருமானை நாம் ஆசைப்படுவது எதனாலே, நம்முடைய ஆச்சாரியர் எம்பெருமானால் உகந்த தேவதை, அம்மாழ்வார் உகந்த தேவதை என்கிறனாலே ஆசைப்படுகிறோமே ஒழிய அல்லாது போனால் அந்த எம்பெருமான் காசுக்கு உதவ மாட்டான் என்று தெரிவிக்கிறார்கள் பெரியவர். ஆகையினாலே ஆச்சாரிய ருச்சி பரிகிரகீதமான அர்த்தம் தான் நமக்கு தியாஜ்யம், நமக்கு உபாதையம். தியாஜ்யம் எது, மற்றது. ஆகையினாலே இவ்விடத்திலே தனக்கு இஷ்டமானது எது என்று தெரிவிக்கணுமோ இல்லையோ, தன்னுடைய அடியார்கள் அதைத்தானே பின்பற்றுவார்கள். ஆக அதை சொல்ல வேணும் என்று நினைத்தார் சுவாமி எம்பெருமானார்.
ஆச்சாரிய ருச்சி பரிகிரகீதமாய் தமக்கு தஞ்சமாக தாம் அருதியிட்டிருக்கும் அர்த்தம்
ரகு தஞ்சம் புகழ்னு அர்த்தம். தமக்கு எதை புகழாக நினைத்தார், எதனாலே தமக்கு மோட்சம் கிடைக்கும் என்று நினைத்தார், இது மோட்ச சாதனம்னு நிரூபித்தார்.
அருதியிட்டிருக்கும் அர்த்தம் பிரபத்தி என்னும் இடத்தை,
பிரபத்தி தான் எம்பெருமானை பற்றுவதுதான், எம்பெருமானையே உபாயமாக பற்றுவது. தொமைவோ உபாய பூதோமே பவாய் இப்படி பிரார்த்தனா மதி, அதுதான் நீயே எனக்கு உபாயமாக வேணும். பிரபத்தி தான், பிரபத்தி உபாயம் நினைக்கல, பிரபத்தி சப்த வாட்சியனே எம்பெருமான் தான் நிரூபித்த பிரபத்தியத்தை இப்படி பிரபத்தி பற்றப்படுகிறான் என்கிறபடியினாலே எம்பெருமானே பிரபத்தி என்கிற சப்தத்தாலே சொல்லப்படுகிறான். பெருமான் தான் உபாயமே ஒழிய நாம் பண்ணும் சரணாகதி ஒரு காலத்திலையும் பிரபத்தி உபாயம் அல்ல. ஆனால் இந்த பிரபத்தி பற்றுகிறோமே ஸ்வீகாரம், அதுதான் முக்கியம், அது முக்கியமாக செய்யப்பட வேண்டியது. அதை காட்டுகிறார் உலகத்தில், எம்பெருமானையே உபாயமாக பற்றுகிறேன்னு அவன் அறிய சர்வஜன் உள்ள மறிய நாம் விண்ணப்பிக்க வேண்டியது அவசியமாக இருந்தாலே இது பிரபத்தியது வேறு. இந்த பிரபத்தி தான் தன்னுடைய ருச்சிக்கு விஷயமானது, அதுதான் மோட்ச சாதனம் என்பதை தெரிவிக்க வேண்டும் நினைத்தார். இல்லாமல் தம்மை பின்தொடர்ந்து இருக்கக்கூடிய சாத்திகர்கள் எல்லாரும் பக்தி யோகத்தையே அனுஷ்டிப்பார்கள். ஏன் ஸ்ரீபாஷ்யத்தில் பக்தி யோகத்தையே மோட்ச சாதனமாக தெரிவித்திருக்கிறபடியினாரே.
பிரபத்தி என்னும் இடத்தை கத்திய ரூபேன வெளியிட்டு அருள்கிறார்.
கத்தியத்தின் கத்தியத்தின் வடிவிலே வெளியிட்ட கத்திய ரூபேன, கத்தியத்தின் வடிவில் கத்தியம்னா புரோசன் அர்த்தம், பயிற்றி பத்தியம் கத்தியம் ரெண்டு சேர்ந்திருந்தா சம்பு என்று தெரிவிப்பார். கத்திய பத்தி மையை காட்சித்தை சம்பூரித்த விதீயத்தை என்பது அதற்கு லட்சணம்.
ஆனால் இப்பிரபத்தி தன்னையே கொண்டு குதிருஷ்டி நிரசனம் பண்ணாதொழிவான் என்னென்ன,
அதுக்கு மேல ஒரு கேள்வி. அப்போ ஸ்ரீபாஷ்யத்திலே இந்த பிரபத்தியே சொல்லி குதிருஷ்டிகளை நிரசனம் பண்ணலாம், ஏன் பண்ணவில்லை என்று கேள்வி எழுதியார். ஸ்ரீபாஷ்யத்தில் மறைத்து சொல்லியிருக்கிறார், அப்படியே வழி படிப்படையாக தெரிவிக்கவில்லை. பிரபத்தி சாஸ்திரத்தை கொண்டு இது தவறு, பக்தி யோகம் நீங்கள் சொல்லக்கூடிய தத்துவசி என்கிற வாக்கியத்துக்கு சொல்லக்கூடிய வாக்கிய ஜன்ய ஞானமே மோட்ச சாதனம் சொல்வதோ அல்லது கர்மக்கியான சமுச்சயமே மோட்ச சாதனம் என்று சொல்வதோ தவறு என்று பிரபத்தி மார்க்கத்தை சொல்லி ஏன் கண்டிக்கவில்லை, பக்தி யோகத்தை சொல்லி கண்டித்திருக்கிறார். பக்தி யோகம் தான் உயர்ந்தது, அதுதான் மோட்ச சாதனம் என்று நிரூபித்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது ஏன் இந்த பிரபத்தியை சொல்லவில்லை விடத்திலேன்னு அடுத்த கேள்வி எழுதி அங்கேயே சொல்லியிருந்தார், எல்லாரும் அதையும் பின்பற்றி இருப்பவர்கள் அல்லவா என்று கேள்வி.
பிராமணன் சண்டாளனுக்கு வேதத்தை உபதேசித்தார் போலே,
பிராமணன் சண்டாளனுக்கு வேதத்தை உபதேசித்தா அதில் அவனுக்கு ருச்சி ஏற்படுமா, அவனுக்கு அதில் விசேஷமான பிரதிபத்தி ஏற்படுமா, ஏற்படாது. அதே போலத்தான் இவ்விடத்தில் அவர்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உயர்ந்த கருத்து, உயர்ந்த சாஸ்திரம் அது, உயர்ந்தது சொல்லப்படாது. நாய்க்குடலுக்கு நறுனை பொங்காதா போலே, ஆனால் ஷீரானம் பண்ணிடுவோம், கூடாது நினைச்சு நீ கொஞ்சம் ஆத்திரமும் ரொம்ப விசேஷமாக வளர்த்துருக்கோம், இல்லை பேரெல்லாம் கூட சிவகிருஷ்ண திருநாமங்கள் வச்சுருக்காங்க, அதுக்கு பாட்டால் கூட சாப்பிடக்கூடாது, அதை பார்க்கவே கூடாது, அதனுடைய உடம்பில் பட்ட தூடி படவே கூடாது. கத்தால சொன்னேன்னு உடம்புல இவ்வாட்டைய பார்த்து தூடி பட்டால் பாக்கியம், அது உடம்புல இருக்கிற தூடி பட்டாலே போதும், பத்து தடவை தீர்த்தமானோம், ஸ்பர்ஷத்திற்கோ தரிசனத்திற்கோ யோக்கியதை அத்தது என்று அதை நிந்திக்கிறார். அவ்வளவு தோட்டம் சொல்லியிருக்கு, சாஸ்திரம் சொல்லியிருக்கு, இவ்வாட சொல்லல். அப்படிப்பட்ட பதார்த்த அது பதார்த்த நல்ல பதார்த்தத்தை கொடுத்து அதனால் போஜனம் பண்ண முடியாது. அதே போலத்தான் சண்டாளனுக்கு ஓத்து சொன்னால் ஒரு காலத்தையும் அவனுக்கு அது ருச்சிக்காது, ருச்சிக்காத விடயத்தை சொல்வதிலே பிரயோஜனமே கிடையாது. பக்தி யோகம் அதுவும் மோட்ச சாதனமாகினாலே அதை ஒத்துக்கொள்வன், அதை ஒத்துக்கொண்டு தன்னுடைய மதத்தை விட்டு இந்த மதத்துக்கு வருவன். அதனால் பக்தியை சாதனமாக விடத்திலே தெரிவித்தார். பிரபத்தி தமக்கு உகந்த விஷயம், அதுதான் ஆச்சாரியமான அர்த்தம்னு தம்மை ஆசிரியித்தவர்கள் கொண்டு உஜீவனத்தை அடைய வேண்டும் என்று நினைத்து பிற்பாடு வெளியிட்டார் காட்டுகிறார்.
சண்டாளனுக்கு வேதத்தை உபதேசித்தார் போலே தூரத்தரானவர்களுக்கு,
ரொம்ப தூரத்தில் இருக்கார், தூரத்தரன் வெகு தூரத்தில் இருக்கிறார்கள், அப்படிப்பட்டவர்களும் இதை உபதேசித்தால் பிரயோஜனப்படாது.
பரம ரகசியமான இவ்வர்த்தத்தை,
ரொம்ப ரகசியமா இருக்கக்கூடியது எல்லாரும் சொல்லக்கூடாது, ரகசியமாக இருக்கிறதால் ருச்சி இருக்கிறவாடு சொன்னால் அது அவர்களுக்கு விருந்தாக இருக்கும். அல்லாத போது அதை தூஷிப்பார்கள், அந்த நிந்தை செய்வார்கள், அதற்கு அவகாசம் கொடுக்கக்கூடாது. பரம ரகசியமாக இருக்கக்கூடியது வெளியிடக்கூடாது. மந்திரத்திலும் மந்திரத்துக்குள்ளீடான வஸ்துவிலும் மந்திர பிரதான ஆச்சாரியின் பக்கங்களும் ரொம்ப பிரிங்கி ஏற்பட வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் சொல்ல முடியும். மந்திரம் எத்தனையோ கோபையேற்று சாத்திரம் மந்திரத்தை மிகுந்த பெரு முயற்சி செய்து ரட்சிக்க வேண்டும். ரட்சிக்க வேண்டும் என்றது வியாக்கியான வியாக்கியானத்தில் மனோட அவர்கள் தெரிவிக்கிறார். அதாவது இதில் பிரீதி இல்லாதவர்கள் அவர்களுக்கு இது உபதேசிக்கக்கூடாது, ருச்சி இல்லாதவர்களும் சொல்லக்கூடாது. சொன்னால் மந்திரத்தை தூஷிப்பார்கள், அதனால் இவர்களுக்கு தண்டனை ஏற்படும், அதனால் இவர்களும் சொல்லக்கூடாதுன்னு மறைத்தார். ஒரு பிரபத்தி சாஸ்திரத்தையும் அவர்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு மறைத்தார்.
பரம ரகசியமான இவ்வர்த்தத்தை
அவிரமவாடிக்கு அதில் ருச்சி ஏற்படாது. அந்த காலத்தையும் பெருமானார் இந்த அர்த்தத்தை எல்லாம் கேட்டார். இந்த பிரபத்தி சாஸ்திர சரணாந்தி சாஸ்திரத்தினுடைய அர்த்தத்தை திருக்கோட்டியூர் நம்பியிடத்தை கேட்டார். ஐயப்பண்டார்னு ஒருத்தர் இருந்தார் அந்த காலத்தில், இந்த ஐயப்பண்டார்னு ஒரு பக்தி யோக நன்றாக இருந்தார். அவருக்கு சொன்னார் உயர்ந்த அர்த்தம், இதை அனுப்பிக்கிட்டு ரொம்ப சிரமப்படுறாரு, சொரூப விருத்தமானதை அனுப்பிக்கிறாரேன்னு நினைத்து அவருக்கு சொன்னார். எல்லாத்தையும் கேட்டார், கேட்டு ஒரு வார்த்தைனா ரொம்ப நன்னா இருக்கு, சாஸ்திர சம்பந்தமானது உயர்ந்த அர்த்தம்தான், ஆனாலும் எனக்கு இந்த பக்தி யோகத்திலே தான் இஷ்டம் இருக்கிறது, நான் ஒன்று செய்து பெற வேண்டும் நினைக்கிறேன். எம்பெருமானார் தெரிவித்தார், சாஸ்திரஜானாகினாலே செய்தார், எம்பெருமானுடைய கிருபையினாலே இழந்தாய் என்று தெரிவித்தார். ஆனால் இவ்வாழ்க்கே இப்படி இருக்குன்னா அவள் அத்வைத்தை ஏற்றுக்கொள்வார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்.
பரம ரகசியமான இவ்வட்டத்தை வெளியிட உண்ணாது என்று பார்த்து,
பரமராசியமா இருக்கிறது எல்லாரும் சொல்லக்கூடாது, அதனாலதான் திருக்கோட்டியூர்ல கோபுரத்து மேல என்ன இருக்கிற வாழ்க்கை எல்லாம் சொன்னார்னாக்க, பரம ரகசியமான அர்த்தத்தை எப்படி வெளியிடுவார் எல்லாருக்கும் சொல்லுவார். ரகசியமான அர்த்தம் சொன்னாரே ஒழிய மந்திரத்தை சொன்னார்ன்னு எங்கேயும் கிடையாது. அப்படி மந்திரம் இருக்குன்னு சொல்றாளே, மந்திரத்தை சொன்னார் சொல்றாரு, அது என்ன மந்திரம்னு அவளை கேட்கணும், தெரிஞ்சுட்டா தேவலைன்னு அடிகளுக்கு ஆசை தான். ஒரு மந்திரமும் சொல்லல, ஒன்றும் சொல்லலை, குறிப்பு கொள்ளாமல் அவாடு சொல்றார். ஒரு மந்த ஆட்டு வந்த கூட்டம் போல எல்லாரும் அதை தலையாடுறார். பெருமானார் ஆகையினாலே சமுதாயத்தை சீர்திருத்தவாதி அப்படின்னு அவரை சொல்லிடுறார்.
அவர்கள் இழிந்த சாஸ்திர முகத்தாலேயே அவர்களை நிரசித்து,
அவர்கள் இழிந்த சாஸ்திரத்தின் மூலமாகவே அவர்களை நிரசிக்க வேண்டுமே உரிய புதிதாக ரகசியார்த்தத்தை வெளியிடக்கூடாது. எதை ஒத்துக்கொள்வனா அதுதான் சொல்லணும், இதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க. அப்படி இருக்கிற பொழுது அவனோட வாதம் பண்ணி என்ன பிரயோஜனம், ஒத்துக்கொள்ள மாட்டான். சட்டத்துக்கு பிரகாரம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவனு சட்டத்தை கொண்டே நிரசனம் பண்ணும், அவன் எதை ஒத்துட்டுருக்கானோ அதை கொண்டே அவனை நிரசனம் பண்ணும், இதை ஒப்புக்கொள்ள மாட்டான். பரம ரகசியமானது உயர்ந்தது, அவையினாலே ஸ்ரீபாஷ்யத்திலே பிரபத்தியை பற்றி பேசவில்லை என்று காட்டுகிறார்.
அவர்களை நிரசித்து சாஸ்திர தாத்பரியமான ஸ்வசித்தாந்தத்தை,
சாஸ்திரத்துக்கு தாத்பரியம் அது சாஸ்திரத்திலே நின்றார்கள், சாஸ்திரத்துக்கு உள்ள அர்த்தமாக இருக்கக்கூடியது பிரபத்தி, அது ஸ்வசித்தாந்தம் என்று தெரிவித்தார்.
இம்முகத்தாலே வெளியிடுகிறார்,
முகத்தாலே சரணாகதி செய்த முகத்தாலே வெளியிடுகிறார்.
வேதாந்தங்களிலே மகாபதமாக சொல்லுகிறார்,
பெருகாக சொல்கிறான், மகாபதம்னு பெருக்க சொல்கிறான் அர்த்தம்.
பக்தியை காட்டில் இப்பிரபத்திக்கு ஏத்தம் என்னென்ன,
ஆமா பக்தியை சொல்றது நிறைய, பக்தியை பத்தி சொல்லுகிறது. ஆத்மாவா அரே திரட்டவியா ஸ்ரோதவியா மந்தவியா இதித்யாசந்தவியா என்று சிரவணமனன் இதித்யாசங்களை விதிக்கிறது. அப்படி வேதாந்தத்துல பெரிதாக பெருக்க சொல்லக்கூடிய இந்த பக்தியை காட்டிலும் பிரபத்திக்கு என்ன விசேஷம் அதை விசாரிக்கிறார் அடுத்தபடியாக.
அது அதிகிருதாதிகாரமுமாய்,
அதிகிருதாதிகாரம் பக்தி என்பது பக்தி யோகம் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடியது. திரைவர்ணிகர்கள் மூன்று வர்ணத்தைச் சேர்ந்தவர்கள் தான் பக்தி யோகத்தை அனுஷ்டிக்க முடியும். வேதத்திலே யார் சம்பந்தம் கொள்ள முடியுமோ அவர்கள்தான் பக்தி யோகத்தை அனுஷ்டிக்க முடியும். வேதத்திலே சம்பந்தம் யாருக்கு, பிரம்மக்ஷத்திரிய வைசியர்களுக்கு ஒழிய மற்ற பேர்களுக்கு கிடையாது, ஸ்திரீகளுக்கு கிடையாது, சதுர்த்த வர்ணத்தவர்களுக்கு கிடையாது. அதையினாலே அது அதிகிருத்த அதிகாரம் பக்தி யோகமானது. அதிகிருத்த அதிகாரம்னா சில பேருக்கு தான் அதில் அதிகாரம் உண்டு, எல்லோருக்கும் கிடையாது, ஆகையினாலே அதற்கு குறைவுண்டு. பிரபத்தி அப்படி அல்ல, பிரபத்தி சர்வாதிகார எல்லோருக்கும் தான், யாரும் பிரபத்தி பண்ணலாம், யாரும் என்ன மிருகங்கள் கூட பிரபத்தி பண்ணியிருக்கு, மிருகங்கள் பிரபத்தி பண்ணு. பராசர விட்டார் ஒரு காட்டில் போன உடனே பார்த்தா இந்த காட்டில் என்ன விசேடன்னு கேட்டார். இன்றைய தினம் ஒரு முயலை பிடித்தேன், இந்த தான் முயலை பிடித்த பொழுது சிறு முயல் குட்டியை பிடிச்சேன், இதில் தாய் முயல் வந்தது என் காலில் விழுந்து விழுந்து சுற்றி வந்து என்னை போக விட்டான், கண்ணீருக்கு அப்புறமாக காலில் விழுந்தது, ஐயோ பாவம் என்று இறங்கி விட்டு விட்டேன், அந்த குட்டியை விட்டேன், இரண்டு சந்தோஷமாக ஓடிட்டு நான் நினைத்தார். இவருக்கு யார் சக்கரதேவ பிரபன்னாய் உபதேசித்தார், சர்வதர்மான் பரிசேக்கா யார் உபதேசித்தா, ஒன்றுமே தெரியலையே. யாத்திரமானது தன்னடையே இயற்கையாகவே ஏற்படுவதை பார்க்கிறோமே, பிரபத்தி சாஸ்திரம் தன்னடையே ஏற்படுகிறதே, இவனுக்கும் சொல்லலை இந்த முயலுக்கும் சொல்லலை, சரணாகதி பண்ணினா விட்டுடுவன்னு சொல்லலை, சரணாகதனை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய தர்மத்தை இவனும் அறிந்தான் அல்ல, இயற்கையிலேயே சுவாபாவிகமாக ஏற்படக்கூடியது இது என்று ஆச்சரியப்பட்டார். அதனால் பிரபத்தி பண்ணுவதற்கு இன்னார் இணையார் என்பது அதிகாரிகளே சர்வாதிகாரம், பக்தி யோகமும் அதிகாரம்.
துஷ்கரமுமாய்
துஷ்கரம் செய்வது ரொம்ப சிரமம். தைலதாராவது அவிச்சின்ன ஸ்மிருதி சந்தான ரூபமாக இருக்கக்கூடியது பக்தி. தைலம் விழுங்க தொடர்ந்து தைலம் அதோட தொடர்ந்து உட்கார்ந்து பண்ணணும், எவ்வளவு உட்காரம் பண்ணணும். காயக்லேசம் மனசை கட்டுப்படுத்துறது எவ்வளவு கஷ்டம். ஒருமுகப்படுத்தி அந்த பெருமானையே தியானம் பண்ணி கொண்டிருப்பது என்பது மிகவும் கஷ்டமான காரியம். உபகாரம் சிறகால சாத்தியம், காயக்லேஷம் இதெல்லாம் எல்லாம் மற்ற உபாயங்களுக்கெல்லாம் உண்டான தோஷம்.
விளம்பிய பலப்பிரதமாய்
அந்த ஜென்மத்தினுடைய முடிவில் பலன் கிடையாது. எப்போ பக்தி யோகமானது நிறைவேறுகிறது பல ஜென்மங்களாலாம் அந்த ஜென்மத்தில் கிடைச்சாலும் கிடைக்கலாம் சொல்ல முடியாது. எவ்வாறு அனுஷ்டிக்க வேண்டிய சிறகால சாத்தியம் காயக்லேஷம் இவ்வளவு சிரமம் இருக்கு. மரணம் திருப்பினால் மரணம் பண்றதற்கே ரொம்ப சிரமமானது. துஷ்கரம் செய்வதற்கு அரியதாக இருக்கக்கூடியது.
பிரமாத சம்பாவனை உள்ளது
அதுமேல பிரமாதம். பிரமாதம்னா அதுல தவறுகள் பிழைகள் ஏற்படுவதற்கு வழி உண்டு. அதுல பெருமானை பற்றும் பொழுது என்ன பிழை ஏற்படும், அவன் திறன் வைக்கிறோம். பெருமானே நீயே உபாயம், நான் ஒன்றும் பண்ண போறதில்லை. நாம ஏதாவது பண்ணா தானே அதுல பிழை ஏற்படும். நாம எதுவுமே பண்ண போறதில்லைன்னு சொல்றோம். அவனிடத்தை உன்னை அடைவதற்கு நான் எதுவுமே பண்ண போவதில்லை என்று கைகட்டி வாய்மூடி இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது தன்னுடைய அவன் பண்றான், எல்லாவற்றையும் தன் தலையில ஏறிட்டு கொண்டு அவன் செய்கிறான். நீயே எங்களுக்கு புகழ் என்றார்கள் பாண்டவர்கள். ஆகையினாலே பண்ணின காரியம் என்ன, தூத்திய சாரத்தியங்கள் எல்லாம் பண்ணினான், கீதோபதேசம் பண்ணினான், சகலத்தையும் செய்து அவர்களை மன்னராக்கிறான். ஆக அந்த எம்பெருமான் காரியம் செய்தான். இவன் பண்ணின காரியம் என்ன, ஒண்ணுமில்லை. அவனுடைய ரட்சணத்திலே ஒதுக்கி இருந்தார்கள், செய்ய வேண்டியது ஒண்ணுமே கிடையாது. அத்தனை தடியெல்லாம் பண்ணுன்னு சொல்லிடுறோம், வேலை அதை பண்ணி இதை பண்ணுன்னு சொல்றோம். அப்புறம் என்ன, நீ பண்ணி நான் ஒன்றும் பண்ணப்படுறதில்லை. இதுவே சரணாகதி தான் சொல்ல போறேன். ஆகையினாலே அவன் கைமொழிந்து இருக்கிறான். சரணாகதியினுடைய சுரூப்பம் பிரபத்தியினுடைய சுரூப்பம் நாம் ஒன்றும் செய்வதில்லை. நாம் செய்தால்தான் அதிலே பிரமாத சம்பாவனை பிழை குற்றம் ஏற்படுவதற்கு வழி உண்டு. சம்பாவனைன்னு நடத்தும் பிரமாதத்தை சம்பாவனையா கொடுக்குறான்னு அர்த்தம். பிரமாதம்னா கேர்லெஸ்னஸ், கவன குறைவினாலே பிழைகள் ஏற்படுவதற்கு சம்பாவனைன்னு வழி உண்டு என்று அர்த்தம். பிரமாத சம்பாவனை உண்டு அதில், அது இது கிடையவே கிடையாது. காரணம் இவன் எதுவுமே செய்யாது. எதனால கிடையாது, பிரபத்தியில இவன் செய்யாதுடையனால் அவன் அல்லவா ஏறிட்டு கொண்டு செய்கிறான். ஐத்தடவிகள் வண்ணன் பக்கல் வளரவிடுமின்களை செய்தல எழுநாட்டு போல் அவன் செய்வன செய்து கொள்ள. இது சொரூபத்தை அழகா சொல்ற, செய் அழகான நிலம், நிலத்திலே உண்டாகிறது செய்தல உயர்ந்த நிலம், அதில் எழுக்கூடிய நாற்று பயிர். இந்த பயிர் எழுதியிருக்க அது என்ன பண்றது, அது எனக்கு ஜலம் வேணுங்கிறதா உரம் வேணுங்கிறதா என்னை பிடிங்கி வேற இடத்துல நடுன்னு சொல்றதா, ஒன்றும் இல்லை. அவன் செய்கிறான் எல்லாம், இந்த கிருஷிவலன் செய்கிறான். இந்த கிருஷிவலன் ஃபார்மர் குடியானவன் செய்கிறான். அவன் செய்வனை செய்து கொள்ள, இந்த அவன் செய்வனை செய்து கொள்ளான்றதா முக்கியம். அவன் செய்வனை செய்து கொள்ள மைத்தட முகில்வன் நண்பக்கள் எம்பெருமானிடத்துல உடைய ஜீவாத்மாவை வளர விடுங்கள் என்று உபதேசிக்கிறார் பெரியாழ்வார். ஆகையினாலே நாம் செய்வதற்கு ஒன்றும் இல்லை. பிரமாத சம்பாவனை ஏற்படுவதற்கு வழியே கிடையாது. அவன் செய்தால் ஏற்படாதுன்னா அவன் சர்வஜனாய் சர்வசக்தி யுக்தனாய் பிராப்தனாய் இருக்கக்கூடியவன் செய்யும் காலத்துல பிழை ஏற்படுவதற்கு வழி ஏது, இந்த பிழையும் ஏற்படவே ஏற்படாது. அதனால பிரமாத சம்பாவனை உங்களுக்கு அது கிடையாது.
சாத்தியமாய்
சாத்தியம் சாதிக்கப்பட வேண்டியது, அவன் செய்து பண்ண வேண்டியது. பண்ணணும்னாலே கஷ்டம்தான். எப்பொழுது பண்ணணும், உன்ன பண்ணணும்னாக்கா எவ்வளவு கவனத்தோட பண்ணணும். இது சாதிக்கப்பட வேண்டியது அப்படியல்ல, இது சித்தமாக இருக்கக்கூடியது பிரபத்தி.
சொரூபானுரூபமுமாய்
சொரூப அனனுரூபமுமாய் சொரூபத்துக்கு சேராததா இருக்கிறது. சொரூபத்துக்கு சேராது, சொரூப அனனுரூபமுமாய் சேராது. சொரூபம் என்ன, இவனுடைய சொரூபம் எம்பெருமானுக்கு அத்தியந்த பாரதந்திரத்தோடைய குறைந்து ஜீவாத்மா. ஜீவாத்மாவுக்கு அந்தராத்மா இருக்கக்கூடியவன் எம்பெருமான். ஜீவாத்மா அவனுக்கு உடல், எஸ் ஆத்மா சரீரம், எவனுக்கு ஆத்மா சரீரமாக இருக்கிறதோ. அதனால் இந்த சரீரத்துக்கு வேண்டிய நன்மை நான் செய்ய மாட்டேனோ, என் உடம்பில் அழுக்கை நானே போக்கிக் கொள்ளேனோ என்கிறான். அதுதான் தர்வ தர்மான் பரித்தியாவில் சொல்லப்பட்ட அர்த்தம். என் உடம்பு நீ அர்ஜுனா, உன்னுடைய ஜீவாத்மா என்னுடைய உடம்பு, அதுக்குள்ள உட்கார்ந்துருக்கேன், அதுக்கு ஏற்பட்ட அழுக்கிருக்க உன்னுடைய சரீரம், அதை நான் போக்குகிறேன். இந்த சம்சார சம்பந்தம் என்கிற சொல்ல அழுக்கு உன்னுடைய ஆத்மாவுக்கு வந்திருக்கு, அதை நான் போக்குகிறேன். காரணம் என்ன, அந்த ஜீவாத்மா என்னுடைய சரீரம், அவன் தான் போக்க வேண்டும். அகமேனியில் அழுக்கறிக்கை அபிமானி கிருத்தியம் என்கிறார் ஆச்சாரியர் தேயத்தில். அகமேனின்னு பேர் இருக்கு ஜீவாத்மாவுக்கு, அதில் அழுக்கு அழுக்கு இந்த சரீரம். இதை போக்குவது யாருடைய கிருத்தியம், அதை அபிமானிக்கிறானே அவனுடைய கிருத்தியம். இந்த சரீரத்தை உள்ளே இருக்கக்கூடிய ஜீவாத்மா அபிமானிக்கிறது என்னுடையதுன்னு, என்னுடையதுன்னு யார் சொல்றா, உள்ள இருக்கக்கூடிய ஜீவாத்மா என்னுடைய சரீரம்ன்றான். சரீரத்துக்கு ஏற்பட்ட அழுக்கை இந்த சரீரம் போக்கி கொடுறதோ, சரீரம் எப்போவாலும் தானே போக்கி கொடுறதுன்னு நமக்கு ரொம்ப சோச்சா போய் பூச்சிக்குவான்னு நம்ம பாட்டில் உட்காந்துட்டு இருக்கலாம். நான் போயிட்டு உட்காந்து நம்ம பேரை காட்சி பார்த்துட்டு இருக்கலாம். அதுக்கு எப்படி முன்னாடி சிலவழி கல்வியா இருக்கு, குடிக்கிறது ஒன்று இருக்கு, தேய்ச்சி அப்படி தேய்ச்சி என்ன பண்ணாலும் போக மாட்டேங்கிறது, எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறது தோட்டு பார்த்தா இருக்கிற மாதிரி இருக்கு, மறுபடியும் அந்த முதுகில் தேய்க்கிறது இருக்கு, அது பஸ்ஸம் முதல்ல தேய்க்கிறதுக்காக தான் கல்யாணமே பண்ணிக்கிறேன்னு, இந்த பூனல் போட்டுக்கிறதே அதுக்காக தான் நடத்தார். இந்த மாதிரி எல்லாம் எவ்வளோ அழுத்தம் போக்கி கொள்வது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது சரீரமே போய் காரியம் பண்ணுறதா, இதுவுமே கிடையாது. அதே போலத்தான் இந்த ஜீவாத்மா எப்படி இந்த தேகமானது பரதந்திரப்பட்டு இருக்கிறதோ, அது போல ஜீவாத்மாவும் பெம்பெருமானுக்கு அத்தியந்த பாரதந்திரத்தோடு இல்லை, அத்தியந்த பாரதந்திரம் முக்கியம், வெறும் பாரதந்திரம் இல்லை, அடியோடு அப்சருக்கின்றமே எல்லா விதத்திலையும் பரதந்திரப்பட்டு இருக்கிறது. பரதந்திரம்னா என்ன அர்த்தம், பரனான எம்பெருமானாலே நிர்வகிக்கப்பட வேண்டியதுன்னு அர்த்தம். பரதந்திரம் பரதந்திரம் என்பதற்கு அர்த்தம் என்ன, அவனாலே நிர்வகிக்கப்பட வேண்டியதாக இருக்கக்கூடியது. பரன் எம்பெருமான், தந்திரம்னா அவனாலே நிர்வகிக்கப்படக்கூடியது, அவன் தான் காரியம் செய்ய வேண்டும். அத்தியந்த பாரதந்திரத்தோட கூடியது ஆகையினாலே இது தான் உருகாரத்தையும் தன்னுடைய க்ஷேமத்துக்காக செய்வதற்கு பிராப்தியே கிடையாது, உச்சிதமே அல்ல, ஔச்சித்தியம் கிடையாது, ப்ரொப்ரைட்டி கிடையாது. அதனால சொரூப அனர்ந்த சொரூப அனர்வூபம் தான் முக்கியம். பிரபகாந்தர பரித்தியாகத்திற்கும் அஜ்ஞான சக்திகள் அன்றி சொரூப விரோதமே பிரதான ஹேத்து என்கிறார் புடலோகாச்சாரியர். ரொம்ப முக்கியமான சூழ்நிலை அது. தபகாந்தரங்கள் கர்மஜான பக்தி யோகங்கள் அவைகளை விழுவதற்கு காரணம் என்ன, அஜ்ஞான சக்தி அடைந்து அஜ்ஞானத்தை எப்படி பண்றது, என்ன அது சொரூபம் என்னன்னு தெரிந்து கொள்வதற்கு ஞானம் இல்லை, அதனால விடல. அசக்தி, அசக்தி பண்றதுக்கு சக்தி இல்லை, அதனால இல்லை. இந்த ரெண்டு இருந்தா பண்ணணும்னு தோணும். அஜ்ஞான சக்தி இல்லாமல் ஞானமும் சக்தியும் ஒருத்தனுக்கு இருக்குமே ஆனால் அவர் கர்மயோக ஞான யோக பக்தி யோகங்களை அனுஷ்டிக்க வேணும். சர்வதர்மான் பரித்தியாங்கிற இடத்துல சர்வதர்மான் பரித்திய ஸ்திதஸ்தேன்னு ஒன்று அர்த்தம் பண்ணியிருக்கார். இருப்பே ஆனால் எல்லா உபாயங்களையும் விட்டிருப்பே ஆனால் என்னை பற்று என்று அர்த்தம் சொல்வது கூடாது என்கிறார் மணவாடமான புடலோகாச்சாரியர்லாம். ஏன் கூடாதுன்னு கேட்டார், சுரூப விரோதம், விட்டிருப்பே ஆனால் விட்டே பற்ற வேணும்னு சொல்றான் பெருமான். சில உபாயங்களிலே சங்கமற்றே இவனை பற்ற வேண்டுமே ஒழிய சில உபாயங்களிலே சங்கம் ஒரு காலத்திலையும் கூடவே கூடாது. அஜ்ஞானாசக்திகள் தான் பிரதான கேது, பிரதான கேது அல்ல, அஜ்ஞானாசக்திகள் பிரதான கேது அல்ல. எது முக்கியம், ரூபத்துக்கு விருத்தம். அதனால பிரபகாந்தரங்கள் உபாயாந்தரங்கள் அதை விடுவதற்கு முக்கியமான காரணம் என்ன, அஜ்ஞானாசக்திகள் அல்ல. அஜ்ஞானசக்தி இல்லாமல் ஞான சக்தி இருக்கக்கூடியவாள் ஆச்சாரியெல்லாம் பெரியவாள்லாம் இருக்கார். பெரியவாள் எத்தனையோ பேர்கள், நாதமுனிகள், நாதமுனிகள் பெரிய யோகத்திலே வல்லவர், யோகத்திலே வல்லவராக இருக்கக்கூடியவர் கர்மஜானம் பக்தி யோகங்களை அனுப்பிச்சிருக்கலாமே, அவரும் பிரபத்தினர் தான். எல்லாரும் பிரபத்தினர், அஜ்ஞானத்தாரே பிரபன்னர் அஸ்மதாதிகள், ஞானாதிக்கத்தாரே பிரபன்னர் பூர்வாச்சாரியர்கள், பக்தி பாரவசியத்தாரே பிரபன்னர்கள் ஆழ்வார்கள்னு தெரிவித்தார். அப்படி தெரிவித்த சூத்திரத்தினாலே ஒரு அர்த்தம் தேடுறது, அஜ்ஞானம் அசக்தியும் காரணம்னு தேடுறது அது முக்கியம் அல்ல. அதை சொல்வதுக்காக மறுபடியும் சூத்திரத்தில் எடுத்து அதை களைகிறார் இடத்துல, அது காரணம் இல்லை. சொரூப விரோதம் தான் முக்கிய காரணம். சொரூப விரோதம்னா கிட்ட கை வைக்கவே கூடாது. ஞானம் இருக்கிறவனும் சக்தி இருக்கிறவனும் கூட சொரூப விரோதம் என்றால் அதை கை வைக்கவே கூடாது ஒரு காலத்திலேயே. அதுதான் முக்கியமாக காட்டுகிறார் இடத்துல. தேசிகன் பெரிய ஞானாதிகர், சர்வஜான் எல்லாம் அறிந்தவர், சர்வதந்திர சுதந்திரன்னு பெயர் பெற்றவர், அவரையே அனுஷ்டிக்க கூடாது. அனுஷ்டிக்கவில்லை, எத்திசையும் உடன்றோடி இடைச்சோழும் காகம் போல் அத்திகரி அருளாளருக்கு அடைக்கிற நான் புகுந்தேன் கூட அடைக்கிற நான் புகுந்ததுனால காகாசுரம் போல தான் காகாசுரம் இழந்து விளைந்தார். அதே போல தான் விழுகிறேன் நான் பக்தி முதலாம் அவற்றில் பதி எனக்கு, அடக்கில் பத்தில் முதல் பாஜரம், பக்தி முதலாம் அவற்றில் பதி எனக்கு கூடாமல் பக்தி முதலியவர்களை எனக்கு சுரூபத்துக்கு விரோதமாயினாலும் விட்டேன்றார். இந்த சுரூப விரோதம் தான் பிரதான கேட்கும் காட்டுகிறார். அதையினாலே அதை காட்டிலும் உயர்ந்தது பிரபத்தி.
பிராபியத்துக்கு விஷதிருஷமுமாய் இருக்கும்,
பிராபியத்துக்கு விஷதிருஷம் அவைகளெல்லாம் உபாயாந்திரங்கள். பிராப்தியம் அடைவது இருக்கிறதே, அடைவது பெரிய உயர்ந்த புருஷார்த்தம். மோட்சத்தில் போய் ஆனந்தம்ன்றது இருக்கே, மோட்சானந்தம்ன்றது சாதாரணமானதல்ல, உயர்ந்த புருஷார்த்தம் அது. பெரிய ஆனந்தத்தை தவிர வேறு கிடையாது. நமக்கு மாறி மாறி வரு, பார்த்தாலும் உச்ச ஆனந்தம் இருக்கிற மாதிரி இருக்கு, அடுத்த கஷணத்தில் மத்தியானத்தில் மறுபடியும் ஏதோ வருது, மறுபடியும் ஆனந்தம் வர மாதிரி இருக்கு. ஆனந்தமும் துக்கமும் மாறி மாறி வருகிறதை நாம் பார்க்கிறோம். அதனால அது அத்தியந்த ஆனந்தம், எப்பொழுது ஆனந்தம், நிரதிசய ஆனந்தம், எல்லையற்ற ஆனந்தம், நித்திய ஆனந்தம். அப்படிப்பட்ட புருஷார்த்தம் சாதாரணமான புருஷார்த்தம். அந்த புருஷார்த்தத்துக்கு சதிருஷமான உபாயம் எது, வெள்ளம் சதுசுமம் ராஜ்யத்துக்கு எலுமிச்சம்பழம் போலேயும் ரத்னத்துக்கு பரகர போலேயும் பாயும் பாயாந்தரங்கள் பரத்துக்கு விசதிருஷம் என்று காட்டுகிறார். அதனால பரத்துக்கு பொருந்தால் எதை பண்ணினால் இதனுடைய ராஜ்யத்துக்கு போய் எலுமிச்சம்பழம் கொடுத்தான். பிரம்மணன் போனால் போயிட்டே இருந்தான், ராஜாவை பார்த்தான், ராஜா உட்காந்துருக்கான், உள்ள புகுந்தான், ராஜாது ராஜாவே பிரசாகிசாலினு ஒரு எலுமிச்சம்பழம் கொடுத்தான். பாதி ராஜ்யம் கொடுத்தேன்னு விட்டான். ராஜ்யத்தை வாங்கினு வந்து உட்காந்துருக்கான், பக்கத்து வீட்டுக்காரன் கேட்டான், எப்படி வாங்கினான், ஒரு எலுமிச்சம்பழம் கொடுத்தேன் ராஜாவை கொடுத்தான். இவர் ரெண்டு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போனான், வாங்கிட்டு போய் கேட்டான் ராஜாவன்றதை கொடுத்தான். ராஜாவுக்கு எனக்கு என்னமோ பாவம், நேரடா வாங்கிட்டுனா அவன் தலையை வெட்டினான், என்ன ராஜா அவனுக்கு ஒரு எலுமிச்சம் முழுத்துக்கு பாதிராஜ்யம் கொடுத்தா எனக்கு ஒன்று கொடுப்பா அப்படின்னு நினைச்சுன்னு வந்தேன். எங்கேயாவது சதிருஷமா இவனுடைய அபிப்பிராயம் என்ன, எலுமிச்சம் பழத்தாலே அவன் பேசான்னு நினைக்கிறான். அதுவல்ல, ராஜாவனுடைய உள்ளத்திலே ஏற்பட்ட ஒரு கிருப்பை அன்றைய தினத்திலே அவனுக்கு ஏதோ ஒரு சந்தோஷம் ஆனந்தம் இருந்தது, கிருப்பையினாலே கொடுத்தான். அது பழத்துக்கு சதிருஷமாகும். அதே போல சோழி சோழியை கொண்டு போய் கொடுத்து கண்ணாடி குதிரைகளை கொடுத்து சில இடங்களிலே தீபாந்தரங்களிலே ரத்னத்தை பெறுவர்கள், அதில் சதிருஷம் உண்டா, கிடையவே கிடையாது. போல எதைப்படினாலும் சதிருஷமே இல்லை. எது சதிருஷமான உபாயம், அவனாகிற உபாயம் சதிருஷமான உபாயம், காரணம் அவனையே பெறுகிறபடியினாலே என்று காட்டுகிறார். உடனே அது முக்கியமான அர்த்தம்.
அதுக்கு எதிர்த்தட்டாம்படி,
அதுக்கு எதிர்த்தட்டுன்னா ஆப்போசிட்னா எதிர்த்தட்டு, ரெண்டு தட்டு. இந்த வார்த்தைக்கு அர்த்தம் இங்கே ஒரு தட்டு இருக்கு, இங்கே ஒரு தட்டு இருக்கு, அதாவது பேலன்ஸ். பேலன்ஸ்ல இப்படி ஒரு தட்டு, இந்த வட்டு, இது ஒரு தட்டு, இது ஒரு தட்டு, இதுக்கு எது தட்டு, இது இதுக்கு எது தட்டு, இது தட்டுன்னா எதிரியாக இருக்கக்கூடியது, வேறு விதமாக இருக்கிற மாறுபட்டு இருக்கக்கூடியது.
சர்வாதிகாரமாய்
சர்வாதிகாரம் இது உண்டான விஷயங்கள் எல்லாம் இல்லை, அதுக்கு அதிகிருதாதிகாரம், இது சர்வாதிகாரம் பிரபத்தி.
சுகரமுமாய்
சுலபம் பண்றது, ரொம்ப சுலபம், ஒண்ணும் இல்லை. பிரார்த்தனா மாதிரி ஜன நீயே எனக்கு உபாயம், இது என்ன கஷ்டம், ஒரு கஷ்டமும் கிடையாது. என்ன கே, ஏதாவது ஒன்று உண்டா, ஒரு சிரமமும் கிடையவே கிடையாது. நீயே தான் என்று சொன்ன விற்பாடு மாற்றிலே கை வைத்து, அதுவும் ஒரே தடவை தான், திருப்பி சொல்லிட்டே இருக்க வேண்டாம். ஒரு தடவை சொல்லி வைத்தாலே கூட அப்போதைக்கு இப்போதை சொல்லி வைத்தேன் அரங்க தரவனை பள்ளியானே, அப்போது நான் ஒன்றும் உன்னை நினைக்க மாட்டேன், உன்னை நினைக்கவே மாட்டேன், நினைக்கிறதுக்கு உடவும் மாட்டார், அப்படின்னாலே என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நீ என்ன நினைத்துக்கொள், அப்பொழுது நீ நினைப்போம், நீ நினைப்பதாக சொல்லியிருக்க, நீ நினைப்பதா ஜான் ஸ்மராமின்னு சொல்லியிருக்க. அவன்ஸ்மராமின்னு இவனுக்கு அடிக்கடி நாம் நினைக்கிறதே குற்றம், நாம் திருப்பி திருப்பி நினைக்கிறதே அவனுக்கு மனசை புண்படுத்தும். என்னிடத்துல சொல்லிவிட்டா நான் பண்ண மாட்டேன், நான் இடத்துல நம்பிக்கை இல்லையே, விஸ்வாசம் இருக்கிறவன் என்ன பண்ணுவான், ஒரு தடவை சொன்னதோட நிறுத்தி விடுவான். ஆகையினாலே இது சுலபமான சுகரமான உபாயம், பண்ணுவதற்கு எளிதான சுகரம்.
அவிலம்பிய பலப்பிரதம்,
அவிலம்பிய பலப்பிரதம், தேகாவசானே மோட்சஞ்சா சோதிவாய் திறந்து வரதனே சொல்லிட்டான். என்னை பற்றினவனுக்கு இந்த தேகத்தினுடைய எந்த தேகத்திலே அவன் என்னை பற்றுகிறானோ, நீயே எனக்கு உபாயம் என்று பற்றுகிறாரோ, அவனுக்கு அந்த தேகத்தினுடைய முடிவிலேயே மோட்சம் என்னுடன் சேர்த்துக் கொள்வேன், அவனை மேலும் இந்த சம்சாரத்தில் கட்டப்பட விடமாட்டேன் என்று சோதிவாய் திறந்து திருக்கச்சி நம்பிக்கை ஆறு அர்த்தத்தை சொன்ன. அதில் தேகாவசானே மோட்சம் என்பது பிரபத்தி பண்ணின அதிகாரி விஷயமா, அது எத்தனையோ ஜென்மங்கள் எடுக்கணும் மற்ற உபாயங்கள், ஆனால் இது அந்த ஜென்மத்தினுடைய முடிவிலேயே மோட்சம்.
பிரமாத சம்பாவனையும் இன்னிக்கே
ஒரு பிரமாதம், ஒரு பிரமாத சம்பாவனை, ஒரு பிழை ஏற்படுவதற்கு குற்றம் ஏற்படுவதற்கு வழியே கிடையாது. காரணம் இது ஒன்றும் பண்ணலை, பண்ணினா தானே ஏதாவது ஏற்படும், ஒன்றும் கிடையவே கிடையாது. சொல்கிறோம் அதில் ஏதாவது தவறு நடந்தது அப்படின்னாக்கா பாட்டு கையை கட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறேன் தானே நான் பண்ணலை அப்படின்னு பேசாது இருக்கேன். இப்போ குற்றம் ஏற்படவில்லை, ஒன்றும் பண்ணாத காலத்தில் குறை ஏற்படவே ஏற்படாது. கையை கட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறத தவிர வேறு எதுவுமே இல்லை பிரபத்தி என்பது. மார்பிலே கை வைத்து உறங்குவது வேற ஒன்றும் கிடையவே கிடையாது. மாட்டில் கை வைத்து வரங்கு வந்துன்னு சொன்ன முடியாது, காரக்ஷேபத்து வந்தாரெல்லாம்
தூங்கின்றது.
சுரூபத்துக்கு சேர்ந்தது, சுரூபன் அத்தியந்த பாரத்திற்கு சுரூபத்துக்கு சேர்ந்தது.
பிராபியத்துக்கு சதிருஷமாயிரு,
பிராபியத்துக்கு சித்திரம், பிராபியம் பகவத் கைங்கரியம் பகவானை அடைகிறோம், பிராபியம் பகவான் அடிச்சுக்கிறது, அதுக்கு சதிருஷம் இது அவனே உபாயமாகிறான். அவனே உபாயமாகிறபோதோ அவனுடைய அவனை அடைவதற்கு அவன் அப்படினாலே சரி நிகர் சமானமாக இருக்கக்கூடிய உபாயம்.
ஆனால் இவ்வுபாயம் வேதாந்தமோ வேதாந்த சித்தமோ அன்னோ என்ன,
ஆமா வேதாந்தத்துல சொல்லியிருக்கா, வேதம் சொல்லாத போனா எப்படி அதை ஏற்றுக்கொள்றது. வேதாந்தத்திலே சொல்லப்பட்டிருக்க, வேதாந்த சித்தம்னா வேதாந்தத்தில் சொல்லப்பட்டதாக இருக்கிறதா இல்லையா அடுத்த கேள்வி.
யாக்கிகீயமான உபனிஷத்திலே,
யாக்கிகீய உபனிஷத்து என்று ஒரு உபனிஷத்து இருக்கிறது, அந்த உபனிஷத்தில் இந்த தத்துவத்தை பற்றி அதாவது பிரபத்தியை பற்றி ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கிறது என்று மேலே காட்டுகிறார்.
சத்தியம் தபோ,
சத்தியம் தபஸ் பல 12 உபாயங்களை சொல்கிறது, 12 உபாயங்களை சொல்லி கடைசியாக நியாசம்னு சொல்லக்கூடிய நியாச வித்யை, நியாச வித்யை என்று சொல்லக்கூடிய பிரபத்தியை சொல்றது, பன்னிரெண்டாவதா சொல்றது. அதனால சொல்லப்பட்டிருக்கிறது வேதாந்தத்தில் சொல்லப்பட்டதை ஒழிய எம்பெருமானார் ஸ்வகபோல கல்பிதமாக தானாக ஒன்று சொல்லி கல்பித்து சொன்னதல்ல, சரி, ஸ்வகபோல கல்பிதம் என்று பேர், தானாக நினைத்து சொன்னதல்ல, வேதாந்தத்தில் இருக்கக்கூடியதான் தெரிவிக்கிறார் என்று மேலே காட்டுகிறார். அதில் எதெல்லாம்
சத்தியம்,
சத்தியம் உண்மை பேசுதல், அது ஒன்று, அது ஒரு உபாயம்.
சத்தியம் தபோ தமஹா சமோ தானம் தர்மஹா பிரஜனனம் அக்னயா அக்னிஹோத்திரம் யஜ்யோ மானசம் ஞாசோ த்வதாச
துவாதச, பன்னிரெண்டு, பன்னிரெண்டு உபாயங்கள் சொல்றார். எம்பெருமான் அடைவதற்கு மோட்ச சாதனமாக இருக்கக்கூடியவர்கள் பன்னிரெண்டு என்று காட்டுகிறார். இதெல்லாம்
உண்மை உரைத்தல்,
சத்தியம் உண்மை பேசுறது, சத்தியமே பேசிட்டு இருந்தா கிடையாது. சத்தியன லோகான் ஜெயதி தீனான் தானேன ராகவா, எப்படி மோட்சம் கொடுத்தான், பெரிய உடையாருக்கு எப்படி மோட்சம் கொடுத்தான் என்று கேட்ட காலத்துல சத்தியன லோகான் ஜெயதி என்பது நம்மளுடைய வார்த்தை, நம்ம கீழே அனுபவிச்சிருக்கிறோம். சத்தியமே ஒருத்தன் பேசினானால் மோட்சம் கிடைக்கும்.
காயக்லேஷ ரூபமான தவம்,
அடுத்து தபஸ் சொன்னார், சரீரத்தை நன்றாக உறுத்து சிரமப்படுத்தி பண்ணக்கூடிய தபஸு, அதனாலையும் எம்பெருமானை அடையலாம், மோட்சத்தை அடையலாம்.
பாக்கியேந்திரிய நிகரமான தமம்,
தமம் தமம்னு அடுத்தபடியார் வழி இந்திரியங்கள், வழி இந்திரியங்களாவது கண் கை கால் மூக்கு முதலியவை எல்லாம் இருக்கு, எல்லாம் வெளியில் இருக்கக்கூடிய இந்திரியங்கள். அந்த வெளியில் இருக்கக்கூடிய, அதாவது கண்ணாலே காணப்படக்கூடிய இந்திரியங்கள் வெளியில் இருக்கக்கூடிய, வெளியில இருந்தால் சரீரத்தை விட்டு வெளியில் இல்லை, சரீரத்தை விட்டு வெளியில் இருக்கிறதுக்கு செவ்வாய் கண்மூக்கு உடல் என்று ஐம்புலன்கள் இருக்கு, ஐம்புலன்கள் இதில் தான் இருக்கு. பாக்கியேந்திரங்கள்னா வெளியிலே எல்லாராலையும் பார்க்கப்படக்கூடியதாய் தன்னாலே பார்க்கப்படக்கூடிய, கண்ணாடி முன்னாடி பார்க்குறோம், அதனால பார்க்கப்படக்கூடியதா இருக்கு அப்படின்னாலும் இந்த பாக்கியின் வெளியில் இருக்கிற எக்ஸ்டர்னல் சென்ஸ் ஆர்கன்ஸ்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் உள்ளே இருக்கக்கூடியது மனசு, மனசு என்பதை நம்மளால பார்க்க முடியாது, மனசு ஒன்று இருப்பதையே சிந்தனையினாலே தான் அறிந்து கொள்கிறோம், சிந்தனை பண்ணுறோம் சிந்திக்கிறோம், அதனால மனசு சிந்திக்காமல் ஒரு கிணம் சின்னக்கெல்லாம் சிந்திக்காமல் இருக்கிறதே இல்லை, சிந்தனை பண்ணிகிட்டே இருக்கும். அதனால அந்த சிந்தனை பண்ணக்கூடிய ஒரு இந்திரியம் இருக்கணும், அதுதான் மனசேந்திரியம். இந்த மனசு இருக்கு, இந்த மனசு அந்தரேந்திரியம், உள்ளே இருக்கக்கூடிய இந்திரம், இன்டர்னல்
அந்தரேந்திரியமான மனசை,
அந்தரேந்திரியம் உள்ளே இருக்கக்கூடிய மனசை அதை அடக்குவதற்கிறது. அதுக்கு சமம் தமஹா சமஹான்னு ரெண்டு இருக்கு, தமஹா சமஹா என்பது இரண்டு இந்திரிய நிகிரகத்தை தான் சொல்றது, ஆனால் தமஹா என்பது வெளி இந்திரியங்களை அடக்குவது, உள்ளிந்திரியமான மனசை அடக்குவது தான் சமஸ்து சமம். அதனாலே மோட்சத்தை பெறலாம், அதுவும் மோட்ச சாதனம்.
நிகிரகிப்பதாகிற சமம் தானம்,
தானம்
தர்மம்,
தானம் கொடுப்பது துஷ்ட காலத்திலே சரியான இடத்துல தேசே பாத்திரேச்ச காரியச்சா சத்தானம் சாத்தியம், சாத்திகம் ராட்சசம் தாமசம்னு மூணு வகையாக பிரித்திருக்கிறான் பெருமான் கண்ணன் கீதையிலே. தானத்தை சாத்தவியத்தில் சாஸ்திரத்தை சொல்லிட்டு அதனால் கொடுக்குறேன், தானம் தீயத்தை அருமுக, யார் உபகாரம் பண்ணலையோ அவனுக்கு தானம் பண்ண, உபகாரம் பண்ணினவனுக்கு தானம் பண்ணினோம், ஏன்னா உபகாரத்துக்கு பிரத்யுபகாரம் பண்ணினதாக ஆகும், அது கூடாது. அதற்கு மேலே தேசே நல்ல தேசத்தில் கொடுக்க வேணும், காலத்தில் நல்ல காலத்தில் கொடுக்க வேணும், சரியான பாத்திரம், யார் இந்த தானம் பெற்றுக்கொள்வதற்கு யோக்கியத்தை உடையவனும் அவனை தான் பாத்திரம் என்று தெரிவிக்கிறார். பாத்திரத்தை தானம் கொடுக்கணும்னாக்கா பாத்திரத்தில் கொடுத்து கொடுக்கணும்னு அர்த்தம் இல்லை, சத்தத்தை புரிஞ்சுக்கணும். தேசே காலையில் பார்த்தேன் சத்தானம் சாத்திகம், அதுக்கு தான் சாத்திக தானம் பேர். இந்த தானம் பண்ணினால் அவனுக்கு மோட்சம் ஏற்படும், மோட்ச சாதனம் தானம்.
தர்மம்,
தர்மம்
பிரஜோத்பத்தி,
பிரஜோத்பத்தி குழந்தை இருக்கணும், குழந்தை பேர் இல்லாமல் இருந்தால் மோட்சம் கிடையாது, எந்த லோகமே ஸ்வர்க்கமே கிடையாது. புத்திரனுக்கு புத்திரஹீனாக இருப்பனே ஆனால் அவனுக்கு ஸ்வர்க்கமே கிடையாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. ஆகையினாலே புத்திரன் ஏற்படுவனே ஆனால் அதுவும் மோட்ச சாதனம்.
அக்னிகள்,
அக்னிகளை ஆதரிப்பது, அக்னி அக்னியை அக்னிகளை ஒப்புதல், அதாவது அக்னியை தொடுதல்.
அக்னிஹோத்திரம், யஜ்யம்,
யஜ்யம்
மனசாலே பகவானை தியானம் செய்வதால் மானசம் எனப்படும் பக்தி,
மானசமான பக்தி, மனசம் மனசம்னு சொல்லக்கூடியது மானசம்ன்ற படத்தில், மானசம் என்றால் மனசினாலே அவனை தியானம் பண்றோம், அதனால பக்திக்கு மானசம், மனதினாலே செய்யப்படக்கூடிய காரியமாகினாலே இதற்கு மானசம் என்று பேர்.
நியாசம் எனப்படும்
கடைசியா பன்னிரெண்டாவது நியாசம், நியாசம்னா அவனிடத்தில் வைத்தல், ஆத்மாவை அவனிடத்தில் வைத்தல், நெசின்னா வைக்கிறான் அர்த்தம், எம்பெருமானிடத்தில் வைக்கிறான், அதுதான் பிரபத்தி.
ஆகிய பன்னிரெண்டும் கிரமமாக
மோட்ச சாதனம்,
ஒன்றுக்கொன்று உயர்ந்த உபாயங்கள் ஆகும்.
அந்த அந்த கிரமத்தில் சொல்கிறார். யாக்கிகை உபநிடத்தில் இந்த கிரமத்தில் 12 உபாயங்களை சொல்கிறார், மோட்ச சாதனங்களை சொல்கிறார். ஒன்றுக்கொன்று உயர்ந்தது, அப்படிப்பட்டதில் கடைசியாக சொன்னதற்கே 12வது சொல்லப்பட்டது நியாசம், இதுவே பிரபத்தி. அதனால வேதாந்த சித்தமானது தான் நியாசம் பிரபத்தி
என்று ஒன்றுக்கொன்று உட்கிட்டமாக சொல்லி போது எல்லாவற்றுக்கும் மேலாக
அடையினாலே பரிசியாக சொல்லிட்டு வருது, ஒன்றுக்கொன்று வசந்தது. அப்போ கடைசியாக சொன்னதற்கே மிகவும் உயர்ந்தது. ஞாசமேஷாம் தபசாம், இந்த கீழே சொல்லப்பட்ட இந்த தபஸ்கள் மோட்ச சாதன தபசனம் மோட்ச சாதனமாக இருக்கக்கூடியவர்களே, ஞாசம் என்பது மிகவும் உயர்ந்தது என்று சொல்லி முடித்தது யாக்கிகீய உபனிஷத். இந்த யாக்கிகீய உபனிஷத்தெல்லாம் உபனிஷ தர்ப்பயான இந்த உபனிஷத்துக்கெல்லாம் தர்ப்பணம் பண்ணுறோம், ஆவணி மாவட்டத்தில் தர்ப்பணம் பண்ணுறோம். யாக்கிகீய உபனிஷத்தை தர்ப்பணம் பண்ணுறோம் இடத்துல. தர்ப்பணம்னா திருப்திப்படுத்துகிறோம்னு அர்த்தம், தர்ப்பணம் பண்ணுறோம்னு விட்டுடுறோம்னு அர்த்தம். வேறு தர்ப்பணம் பண்ணுறோம், தர்ப்பணம் தர்ப்பணம் பண்ணியாச்சு என்ன விடுறது, திருப்பு அப்படின்ற தாது அதிலிருந்தே திருப்திப்படுத்துகிறோம்னு அர்த்தம். அந்த யாக்கிகீய உபரிஷத்தில் இது சொல்லப்பட்டிருக்கிறது, அதனால வேதாந்த சித்தமான அர்த்தம்தான் என்று அதை எடுத்து காட்டுகிறார் இடத்துல. நம்ம தேடிட்டா போக போகிறோம், நம்மால் தேடிட்டு கண்டுபிடிக்கவே முடியாது. இல்லை எவ்வளவு கிருபையோட விரிவாச்சான் இல்லை, அத்தனை சாஸ்திரங்களையும் கரைகின்றவர்களாக இருக்கிறார். அதனால் சொல்ல வேண்டிய அர்த்தத்தை மிகவும் எளிதாக நமக்கு தெரிவிக்கிறார் என்றால் ஆஃப் டைஜஸ்டட் ஃபுட்னு சொல்கிறோமே அந்த மாதிரி வியாக்கியானம்.
தஸ்மான் யாசமேஷாம் தபசாம் அதிரிக்தமாகு என்று தபசுக்களில் வைத்து கொண்டு அதிரிக்தமான தபசு பிரபத்தி.
அதிரிக்தம்னா மிகவும் உயர்ந்தது, எல்லாவற்றையும் வென்று விடக்கூடிய மற்றவரை சாக்கி இருப்பார் தவம் தரல், எல்லுமே மற்றவரை சாக்கி இருப்பார் தவம். எம்பெருமானை பெற்றதை காட்டிலும் என் பெருமானுடைய அடியாரர்களை பெற்றவருடைய தபஸானது வென்றுவிடும்னு தெரிவிக்கிறார். மாறாய தானவனை வெள்ளுகிறான், மார்பிரண்டு கூறாக கீரிய கோடரியில் வேறாக இருக்கி இருப்பாரை வெள்ளுமே மற்றவரை சாக்கி இருப்பார் வெல்லுன்ற உலகத்தில் ஜெயித்து விடும். மற்ற தபஸை காட்டிலும் உயர்ந்தது எம்பெருமானை பற்றுவது
என்று இதனுடைய உத்கர்ஷம் சொல்லிட்டு.
ஆமாம், இதனுடைய உத்தர்ஷம் உயர்வு, உத்தர்ஷம்னா உயர்வு, அபகர்ஷம்னா தாழ்வு தாழ்ச்சி.
அதுக்கு மேல தர்மத்திய சமயா பிரமாணம் வேதாச்சா,
அதுக்கு மேல ஒரு பெரிய பிரமாணம் இருக்கு. தர்மம் அறிந்தவர்கள் எதை அனுஷ்டிக்கிறார்களோ அது பிரமாணம், அதை பின்தொடர்ந்து வேதம் சொல்லுமையானால் வேதமும் பிரமாணம், வேதம் அதற்கு விரோதமாக சொல்லுமையானால் வேதம் தியாக்கியம் என்பது அவசம்ப சூத்திரம்
என்று பிரபல பிரமாணமான ஆச்சாரிய ருச்சி பரிகிருஹீத தத்துவமாகிற ஏத்தமும் இது கொண்டு.
தர்மஜ்ய சமயம், தர்மம் அறிந்தவன் அறி ஆச்சாரியன் தான். தர்மஜ்யன்ற சப்தத்துக்கு அர்த்தம் தர்மம் அறிந்தவன் ஆச்சாரியன். ஆச்சாரியன் அவன் இதை விசேஷமாக கொண்டாடுகிறான், அவனுடைய ருச்சியினாலே பரிகிரகிக்கப்பட்டது இது பிரபத்தி. ஆகையினாலே அந்த ஏத்தம் இதற்கு உண்டு. கீழே ஆச்சாரிய ருச்சி பரிகிரகிதமான அர்த்தம் உயர்ந்ததுன்னு சொன்னார், அது இதற்கும் உண்டு இதற்கு பிரபத்திக்கு. எல்லோவற்றையும் அவர்கள் அறிந்தவர்கள், அறிந்து கடைசியாக அனுஷ்டானத்தை கொண்டிருக்கிறார். அவருடைய அனுஷ்டானம் நமக்கு பரம உத்தேசியம், அது அவர்களுடைய ருச்சியினாலே அவர்கள் தேர்ந்தெடுத்த அர்த்தம் நமக்கு உத்தேசமா ஆகிறது, அதனாலேயும் இது உயர்ந்தது என்று காட்டுகிறார்
என்று வேதம் அப்பிரதான பிரமாணமாம்படியே வைதிக பரிகிருஹீதத்வத்தின் பிராமாண்யாதிசயம் இருப்பது.
எது பிரமாணத்தில் உயர்ந்தது பிராமாண்யாதிசயம் எதிர்கொண்டு இவர்கள் இவர்கள் பணிகள் இட்டது, இவர்கள் ருச்சி பரிகிருஹீதமாக இருக்கக்கூடியது உயர்ந்தது. வேதம் அவ்வளவு பிராமாண்யத்தோட இல்லை, அதனால வேதத்தை பின்னாலே சொல்லி தர்மக்கிய சமய பிரமாணம் சொல்லி வேதமும் கூட பிரமாணம் அல்ல, அதுவும் பிரமாணம் அப்படின்னு சொன்னால் அது கூட பிரமாணம் அல்ல. முதல் பிரமாணம் இது இவர்கள் செய்யும் காரியம் தர்மக்கிய சமய பிரமாணம், அவருடைய ஆச்சாரம் நமக்கு உத்தேசியம், வேதமும் உத்தேசியம், வேதமும் அதை சொல்லுமையானால் அதுவும் உத்தேசியம், வேதம் அதற்கு விரோதமாக இருக்குமையானால் தியாகியம்னு அர்த்தம். அதனால வேதமானது அவ்வளவு முக்கியம் அல்ல, தர்மக்கிய சமயத்தின் தான் முதல் பிராமாண்யம், உயர்ந்த பிராமாண்யம் என்று காட்டியது.
அளவுடையாரான
குறவுமா சொல்லிட்டார், ஏன் நீங்கள் இதர தேவதைகளை தொழுவதில்லை கேட்டார் திரிபுரா தேவியார். என்ன சொன்ன, அடிச்சால் மூலையில் தேவதையை எம்பெருமானால் உபாசித்திருப்பேனால் நாங்களும் உபாசிப்போம் என்று தெரிவித்தார். ரொம்ப சுலபம், அது தர்மஜன்மையா பிரமாணம், வேதத்தில் இருக்கிறத பார்த்துப்போம். எங்கள் ஆச்சாரியர் நினைச்சிருக்க அந்த வேதனையும் இருக்கணும், வேதமும் பிரமாணமாக ஆகலாம், அதை பற்றி அர்த்தம் இல்லை. பெருமானார் சொன்னதுக்கு விரோதமாக இந்த தேவதைகளும் சேவிக்கலாம்னு வேதம் சொல்லியிருக்குமேனால் அழகம் அவர் நம்ம தியாகியம் என்பதுதான் அர்த்தம்.
அளவுடையாராய் இருப்பார்கள் இதுவே போருமாயிட்டு பிராமணியத்துக்கு.
அளவுடையார், அளவுடையார்னா ஞானிகள், அளவு ஞானம், ஞானமுடையவர்கள் தான் அளவுடையார் என்று தெரிவிப்பார்கள். அளவில்லாதவர்கள் அஜ்ஞானிகள்.
இதுவே போருமாயிட்டு பிராமணியத்து,
இதுவே போதும். எது போதும்? ஆச்சாரிய வச்சு பறக்கிற ஈட்டம், ஆச்சாரியன் இட்டப்பட்டது அதுவே பிரமாணத்திற்கு போதும். தர்ம ஜர்மய பிரமாணம் என்பதே போரும். இது வேதாந்தத்தில் இருக்கான்னு தெரிஞ்சு போக வேண்டிய அவசியமே கிடையாது. பெருமானாரன் உத்திச்சாருன்னு போகிறோம், அது போகிறோம் நமக்கு, அதுக்கு மேலே தேடிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை என்று காட்டுகிறேன்.
இதுதான் அளவில்லாதார்க்கு வேதாந்த சித்தமாக இருக்கும்.
ஆமாம், அளவில் அவ்வளவு ஞானம் இல்லாது, அதாவது ஆச்சாரிய பிரதிபத்தி இல்லாதவர்கள் அளவில்லாதவர்கள் அர்த்தம். இந்த இடத்துல அளவுடையார்னா நல்ல ஞானிகள்னா, ஆச்சார் தர்ம ஜர்மய பிரமாணம் என்பதிலே விஸ்வாசம் உடையவர்கள் அளவுடையவர்கள் ஞானிகள். அது இல்லாதவா இதெல்லாம் அப்படி அனுப்பிச்சிருந்தாலும் கூட அவ பண்ணினாலும் கூட நம்ம நாமும் கொஞ்சம் ஆராயணும்னா, நாமும் கொஞ்சம் பார்த்து எல்லாத்தையும் விசாரிச்சு அப்புறம் அவ பண்ணி சரின்னு தெரிஞ்சு அனுப்பிக்கணுமே ஒழியா, அது இல்லாமல் நம்ம அனுப்பிக்கிறது எப்படி? நமக்கு புத்தின்னு ஒன்று சொல்லியோ, நாம புத்தியை கொண்டு பார்க்க வேண்டாமோ அப்படின்னு சொன்னவன் அவ்வளவு அளவு இல்லாதவன், அவ்வளவு ஞானம் இல்லாதவன், ஆச்சாரியத்தை பரிபூர்ண விசுவாசம் இல்லாதவன், அவனுக்கு வேதாந்தத்தில் சொல்லிடுறது இதுவும் போருன்றார். வேதாந்தத்தை சொல்லியிருக்கான்னு அவன் தான் கேட்கான், யார் கேட்பன்? ஆச்சாரியத்தை பரிபூர்ண விசுவாசம் உடையவன். ஆச்சாரியன் சொன்னதே நமக்கு அர்த்தம், ஆச்சாரிய அனுட்டானுமே நமக்கு அனுட்டான். அதுக்கு மேலே அவர் வார்த்தை சொல்வான், ஆச்சாரியன் என்ற அனுட்டானம் சரியில்லைனாக்கா என்ன ஆகும்னா, ஆச்சாரியன் போகிற கதிக்கு நானும் போகிறேன் கொஞ்சம் சொல்லக்கூடிய வார்த்தை. அளவுடைய ஒன்று சொல்வான், ஆச்சாரியம் எங்கே போகிறாரோ அதான் உத்தேசியம் எனக்கு. ஆச்சாரியன் நரகத்துக்கு போட்டுமே நானும் போகிறேன் சித்தம். ஆச்சாரியன் நரகத்துக்கு போட்டுமேனு சொல்கிற வார்த்தையே வரக்கூடாது, இருந்தாலும் அப்படியே சொன்னாலும் கூட அவர் எங்கே போனால் அதுவே நரகமே சுருக்கமாக இருக்கும். அவன் எழுந்தனுடைய இருக்கக்கூடிய நரகம் தானே சொர்க்கம், சொர்க்கம்னு தனியாகவும் போவார். இவ்வளவு பிரதிபத்தி அடைந்தவனுக்கு வேற வேண்டியதே கிடையாது. அவ்வளவு பிரதிபத்தி அடைந்தவன் தான் அளவுடையவன். அளவில்லாதவன் யார்? இவ்வளவு பிரதிபத்தி ஆச்சாரிய பிரதிபத்தி விடையாதவன், தர்மஜர்மய பிரமாணம் என்பதை அறியாதவன், அவன் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு பதில் சொல்ல முடியும். அதனால வேதாந்தான் சொல்லி வேதாந்த சித்தமாகவும் இருக்குன்னு எடுத்து காட்டுகிறார் இடத்துல என்று தெரிவிக்கிறார்.
இதுவே போருமாயிட்டு பிராமணியத்துக்கு,
இதுவே போதும் பிராமணியத்துக்கு.
இதுதான் அளவில்லாதார்க்கு வேதாந்த சித்தமுமாய் இருக்கும். ஆக இப்படி வேதாந்த சித்தமுமாய்,
வேதாந்த சித்தம் வேதாந்தத்திலே சொல்லப்பட்டதுன்னு அர்த்தம்.
ஸ்வரூப பிராப்தமுமாய்,
சுரூபத்துக்கு சேர்ந்தது. சுரூபம் என்ன? அத்தியந்த வாரத்தில் சுரூபத்துக்கு சேர்ந்தது என்ன பிரபத்தி.
ஆச்சாரிய ருச்சி பரிகிரகீதமுமாய்,
ஆச்சாரிய ருச்சி பரிகிரக, ஆச்சாரியனுடைய ருச்சிக்கு மிகவும் விஷயமாக இருக்கக்கூடியது.
சரண்ய ஹிருதயானுசாரியுமாய் இருக்கையாளே,
சரண்யன் எம்பெருமான், சரணாகதன் ஜீவாத்மா, அவன் பண்ணுறது சரணாகதி. மூணு வார்த்தை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். சரண்யன் சரணாகதி, சரணாகதன் சரணாகதன் ஜீவாத்மா, சரண்யன் எம்பெருமான், அதற்கு மேலே சரண் இவன் அனுப்பிப்பது சரணாகதி. இந்த சரண்யனான எம்பெருமானுடைய மனசுலேயும் இது உயர்ந்ததாக, உயர்ந்த மோட்ச சாதனமாக கொண்டதாகும். இங்கே சொல்லியிருக்கான், அவன் தானே சர்வ தர்மான் பரி செய்தியா சொன்னான், அவனே தானே சிதை மனசு சொன்னான், அவனே தானே சகதேவா சொன்னான். இந்த மூணு சரம ஸ்லோகங்கள்லேயும் சொல்லப்பட்ட அர்த்தம் இதுதானே. அதனுடைய சரண்ய ஹிருதயத்திற்கு மிகவும் போக்கியமாக இருக்கக்கூடியது சரணாகதி. மற்றவைகள் அல்ல, மற்ற உபாயங்கள் அல்ல. காரணம் என்ன? மற்ற உபாயங்களை விடு என்று தெரிவிக்கிறான். நீ ஒன்றும் பண்ணாத, நான் பண்ணுறேன், நான் காப்பாற்றுறேன்டா ஒன்றேன்றான் பெருமான். அப்போ அதுதான் அவனுக்கு இஷ்டமானது. ஒன்றும் பண்ணாமல் இருந்தால் தேவலைவன் பழந்த ரொம்ப பண்ணுறேன், ஏதாவது பண்ணுறேன், இது பண்ணுறேன்ட்டு பேசாத உட்காந்துட்டு நான் பண்ணுறேன். அப்போ இது இஷ்டம் அவனுக்கு, இது பேசாத இருக்கணும் நாம் பண்ணணும். நாம பழந்ததான் அழுங்குழவி அதுவே போட்டு இருந்தேன் எனக்கு. அழுங்குழவி பேதை குழவியை பிடிக்க வேண்டும். பேதை குழவி பிடித்து சுவை தொண்ணும் பாதக்கமலத்தை அழுங்குழவி பிடித்தால் கிடையா பரமத சாம்ராஜ்யம், அவ்வளவுதான் சித்தாந்தம். வேதைக்குழவி பிடித்து சுவை தொண்ணும் பாத கமரங்களை அழுங்குழவியாக இருக்கக்கூடிய ஜீவாத்மா பிடிப்பனை அனர் மோட்சம். அவனும் சுவைப்பது தான், இவனும் சுவைப்பது தான். பேர் அவனும் சுவைக்கிறது அவனுடைய திருவடி தான், இவனும் சுவைப்பது அவனுடைய திருவடி தான். திருவடியை பற்றினானே ஆனால் மோட்ச சாம்ராஜ்யம் நிச்சயம்.
அதிலும் சரண்ய ஹிருதயானுசாரியுமாய் இருக்கையாலே அதிலும் இதுவே அனுஷ்டேயம் என்னும் இடத்திலும்,
அதிலும் இதே அனு, அதிலும் அதிலும்னா அதை காட்டிலும், அந்த மற்ற உபாயங்களை காட்டிலும் இதுவே பிரபத்தியே அனுஷ்டேயம், அனுஷ்டிக்க தகுந்தது.
என்னும் இடத்தை
அர்த்தம் பண்ணிக்கணும். என்ன இடத்தை
தம்மை விஸ்வசித்திருக்கும் சாத்விகர்
நம்மை ஆசிரியத்திருக்கக்கூடிய சாத்விகர்களா இருக்கக்கூடிய பெருமானார் ஆசிரியத்தாலே சாத்விகர்கள் தான். பகத மதமானை மனோலமனுக்கு என்ன சொல்றமோ அதுதான். பெருமானார் ஆசிரியத்திருந்தா தன்னுடைய சத்துவ குணம் வரும், வராம போகவே போவார். பெருமானாரிடத்துல பிரதிபத்தி விசேஷத்தோட இருப்பனே ஆனால் தன்னை அறியாமல் சிறிது சிறிதாக இவன் சத்த குணம் வந்து சேர அதை கொண்டவனாக இருப்பன் இல்ல சந்தேகமே கிடையாது. அதனால சாத்திகர்கள் அவர்களை இழந்து போகக்கூடாது நினைத்தார். சத்தியோகம் தான் சொல்லியிருக்கார் ஸ்ரீபாஷ்யத்திலே. நினைத்த அவர்கள் தவறான மார்க்கத்திலே சென்று விடக்கூடாது என்கிற நல்ல எண்ணத்தினாலே சுவாமி எம்பெருமானால் சரணாகிருத்தியம் பிரொடி செய்தார்.
தாமும் பெரிய பெருவாடு அறிந்ததாக அனுசந்தித்து விட அமைந்திருக்க
ரெண்டு ஏன் வெளியிட்டார்கள் சரணாகிருத்தியம் எப்படி ஏற்பட்டது மேலே சொல்ல போறார். ரெண்டு பேரும் தெரிஞ்சது தான் இவர் பேசுகிறார். சரணாக சரணம் பற்றியிருந்தார், உனக்கு எல்லாவற்றையும் செய்கிறேன் என்கிறார் பெரிய பெருமான், அதாவது நம் பெருமாள். ரெண்டு பேருக்கு தான் தெரிஞ்சிருக்கு. லக்ஷ்மி பத்தேகே இத்தி பத்தேகிச்ச தைக தாமனோகம் ரசோபுரா சமஜரிட்ட நிகர்த்தித்தார்த்தம் பிராச்சியம் பிரகாஷி துணம் பரமம் பவித்ரம் சம்பாதேட சரணாகதி மந்திரதாரான். சரணாகதி மந்திர சாரமாக இருக்கக்கூடிய இந்த சரணாகதி கத்தியம் லக்ஷ்மிபதிக்கும் எதிபதிக்கும் நடந்த சம்பாதம் டயலாக். இதை ஏன் வெளியிட்டார்? இது ரகசியமாக ரெண்டு பேருக்கு நடந்திருக்கு, வேற யாருக்கும் தெரியாது. இந்த பேரெல்லாம் பக்கத்தில் நின்று கடைபிடி அவர் ரெண்டு பேரும் பேசுறது தெரியவே தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது அதை ஏன் வெளியிட்டார்னா, தம்மை பற்றி இருக்கக்கூடிய சாத்விகர்கள் பக்தி யோகத்தை தான் எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யத்திலே சொல்லியிருக்கிறபடினாலே பக்தி யோகம் தான் அனுட்டேயம் என்று கொண்டு தவறான வழியிலே சென்று விடுவார்கள். செல்லாமல் இருக்க வேண்டும் நினைத்தார். ரகசியமாக தாமும் பெரிய பெருமாளுமே அறிந்திருக்கக்கூடிய இந்த சரணாகதி நித்தியத்தை வெளியிட்டார் அதனாலே என்று தெரிவிக்கிறார்.
தம்முடைய பரம கிருபையாலே லத்தியமுகேன வெளியிடுகிறார்.
லத்தியமுகேன வெளியிடுகிறார்.
இதுதான் அவதரித்தபடி எங்களே என்று.
எப்படி அவர் அவதரித்த கிரமம் எப்படி உண்டாயிற்று, எந்த காலத்தில் நடந்தது, எப்படி நடந்தது சொல்ல.
ஒரு திருவுத்தர திருநாளிலே பெருமாளும் நாச்சியாருமாக புறப்பட்டு ஏரியருளா நிற்கும் அளவிலே
பிராட்டிக்கு உத்தரம் திருநட்சத்திர பங்கன் உத்தர திருநாள் பங்கை உத்தர திருநாளிலே அவதரித்த பங்கைய செல்வி ரெண்டு பேரும் எழுந்தருடைய இருக்கிறார்கள். தெரிந்த சரித்திரம் வாசித்தாலே போதும்.
நாச்சியாருமாக புறப்பட்டு ஏரியருளா நிற்கும் அளவிலே எம்பெருமானார் எழுந்தருளி திருவடி தொழா நின்றார்.
அவரே சேவித்தார், திருவடி தொழுதல் சேவித்தார், பங்குனி உத்தராண் நாளிலே சேவித்தார்.
அஸ்யாம் அவஸ்தாயாம் திருவுள்ளத்தில்,
அஸ்யாம் அவஸ்தாயம்னா இந்த நிலையில்
திருவுள்ளத்திலே சம்சார பீதி நடையாட.
ஆமாம், சம்சாரத்தினுடைய பீதி நடையாடி எம்பெருமானாருக்கு சம்சாரத்தை வச்சு இந்த சம்சாரத்தை இப்படி கட்டப்படுகிறோமே என்று பயம் ஏற்பட்டது. சம்சார பீதி எம்பெருமானாருக்கு கட்டம், மற்ற பேருடைய கட்டத்தையும் பார்த்தார். இந்த சம்சாரம் எண்ணக்கூடியதாக இருக்கு. பெருமாளுக்கு எம்பெருமானுக்கு அடிமை செய்யக்கூடியவர்களையே விஷப்படுத்துறது, இங்கே வந்தாலே விஷப்படுத்துறது. உன்னோட பெருமாள் கடிமை செய்வாரையும் செரும் அன்புலம் வைத்தார் அழிவார். இப்படி சம்சாரம் படுத்தக்கூடிய கட்டம், அதை பற்றி நினைத்தார். அந்த பயம் திருவுள்ளத்திலே ஏற்பட்டது.
திருவுள்ளத்திலே சம்சார பீதி நடையாட திருவடிகளிலே விழுந்து சரணம் புக்கவதுக்கு பாசரம் விட்டபடி.
திருவடியிலே விழுந்தார் அம்பெருமான் எழுந்தோடி இருக்கிறார். பக்கத்தில் சேரகநாச்சியார் எழுந்தோடி இருக்கிறார். திருவடியிலே விழுந்தார், சரணாகதி பண்ணினார். அதற்கு பாசுரம், பாசுரமாக அவதரித்தது தான் இந்த கத்தியம் சரணாகதி.
முதலிலே சம்சார பய வீதராய் கொண்டு பெரியநம்பி ஸ்ரீபாதத்தை ஆசிரியித்த போதே பெரிய பெருமாள்.
அதுக்கு அடுத்தபடியா ஒரு கேள்வி, அடுத்த கேள்வி கேள்வி. அப்போ முதல்ல ஒரு தரம் பண்ணணும், அப்புறம் ஒரு தரம் பண்ணணும், ரெண்டாவது தரம் கூட உண்டு போடுறது பெருமானை பத்துறது அப்படின்னு ஏற்படும். ஏற்கனவே இவர் தான் சரணாகதி பண்ணி, சரணாகதின்னா என்ன, சரணாகதின்னு ஆச்சாரிய நடத்துல போய் பஞ்சவஸ்காரத்தை பெறுகிறோமே அதுதான் சரணாகதி. அதை தவிர வேறு சரணாகதி இல்லவே இல்லை. அப்படி இருக்கும்பொழுது ஏற்கனவே இவர் பெரிய நம்பியை மகிழ் மரத்தடியிலே மதுராந்தகத்திலே ஆசிரியித்தார், அதுதானே சரணாகதி. மறுபடியும் சரணாகதி ஒரே தடவை தானே. அப்படி இருக்கும் பொழுது இரண்டாவது தடவை எப்படி
ஆசிரியித்த போதே
இப்பொழுதே
பெரிய பெருமாள் திருவடிகளிலே சரணம் புக்கிலரோ.
ஆமாம், அப்போ பெரிய பெருமாள் திருவடியில் போகாமல் பெரிய நம்பி திருவடியில் தான் நம்ம சரணம் போகிறார். பெரிய பெருமாள் திருவடியில் அங்கே தானே காட்டி கொடுக்குறார், ஆச்சாரியன் காட்டி கொடுக்குறான், அவனை தான் காட்டி கொடுக்குறார். ஆகையினாலே பெரிய பெருமாள் திருவடியை அப்பொழுதே சரணம் போகுந்தாய். இதுக்கு மேலே சரணாகதி என்பது கிடையவே கிடையாது. ஆச்சாரிய உச்சாரண அனுச்சாரண பூர்வமாக துவயமந்திரத்தை அனுசந்தானம் பண்ணினவாறே ஏற்படக்கூடியது சரணாகதி என்கிறார் தேசிகன். அது தவிர வேறு கிடையாது. அந்த காட்டிலும் உயர்ந்த உபாயம் வேறு எதுவும் கிடையாது என்று தெரிவிக்கிறார் தம்முடைய சில்லற ரகசியத்தில். அதனால் மகிழ மரத்தடியிலேயே ஆயிடுச்சு. பண்ணியாச்சு. இப்ப மறுபடியும் இருக்கா ரெண்டாவது கதை. ஒரே தடவை மறப்பு சொன்னால் காரியம் செய்ய வல்ல சாமர்த்தியம் படைத்தவன் ஆயிட்டேன். பனையன் தடவை சொல்லணும்னா அதுவே உபாயமாக ஆகிறது. உபாய நைரபேட்சம் ஜீவியாத பொழுது எம்பெருமானே நிரபேட்ச உபாயம், எதையும் எதிர்பார்ப்பதே இல்லை. அப்படிப்பட்ட உபாயமாக இருக்கக்கூடிய எம்பெருமானிடத்தை திருப்பி சொல்றது உண்டாகிய அவர் சக்கரதேவம் அன்னைக்கே ஒரு சக்கரத்தன்யா பிரதியேதான். ஒரே தடவை தான் ஒரு பெண்ணுக்கு கல்யாணம், ரெண்டாவது தடவை கிடையாது என்பது பழைய கால வச்சனம். அதுக்கு நேரம் இப்போ பார்க்கிறோம் சக்கரதேவா இருந்திருக்கிறதே ஒரே தடவை தான், ஒரே ரெண்டாவது தடவை கிடையவே கிடையாது கூடாது. ஆனால் எம்பெருமானை பற்றுவது ஒரு தடவை தான், அப்படி இருக்கும்போது ரெண்டாவது தடவை எதற்காக? அடுத்த கேள்வி.
ஆன பின்பு தத்தஸ்ய சதிருஷம் பவே,
தத்தஸ்து எப்படி இருக்க வேணாம்? ஆச்சாரியனை பற்றின பிற்பாடு சீதா பிராட்டி இருந்தா போல இருக்க வேணாம், அவனே வர வேணும். அனுமானத்தில் சொன்னார், சரைத்து சங்குலாம் கிருத்வா லங்காம் பரபுரார்த்தனம் மாம்னயத்யதிகா புத்தா தத்தஸ்த சதிருஷம் பவே. அனுமானே நீ என்ன தூக்கின் போறேன்னு சொல்றிய, ராவணன் தான் தூக்கிட்டு வந்தா நீ தூக்கிட்டு போற, இப்ப ராட்சன் தூக்கிட்டு வந்தா இப்ப வானரம். ரொம்ப அழகா இருக்கு பாசியமா ராமாயணத்துல சரித்திரம் கேட்கிறவனால சிரிப்பர்கள். ராவணனோட போ காலத்துல எனக்கு சக்தி இல்லாம இருந்து விவசாயா இருந்தேன், அப்ப வந்துட்டேன் அவன் தூக்கிட்டு வந்தான். இப்ப தெரிஞ்சு முதுகில் ஏறி உட்காடுறதா, பரபுருஷன் முதுகில் ஏறி உட்காடுறதா? நீ மாத்திரம் போகக்கூடிய காலத்துல யுத்தம் வேற நடக்கும், நான் கடல்ல தவறி விழுவேன், ஆபத்து ஏற்படாத ராமனுக்கும் ஆக மாட்டேன், கடல்ல இருக்கக்கூடிய ஜந்துக்களுக்கு நான் இரையாகி விடுவேன், எல்லாம் கூடவே கூடாது. ஒரு காலத்தையும் வரமாட்டேன், அவனே வர வேண்டும். அவனே என்னை அழைத்து சென்னவன் நீ இவனும் ராவண துல்லியன். இதெல்லாம் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அனுமானை பார்த்து நீ ராவண துல்லியன்னா, காரணம் ராமனுக்கு உண்டானது இரண்டு ஐஸ்வர்யம், ஒன்று நான், மற்றொன்று சர்வலோக சம்ரட்சகத்வம். என்னை அபகரித்தானவன், நீ இப்ப என்னை ரட்சிக்கிறேன். அல்ல, எம்பெருமானுக்கு உண்டானது ரட்சகத்துவம் இருக்கிறதே அகார வாட்சியனவன், இந்த அகார வாட்சியத்தை நீ பறிக்க பார்க்கிறாய். ஆயினாலே ஒரு காலத்தையும் எஞ்சிய மாட்டேன், அவனே வர வேணும். ஒருவர் கூறிய இருவர் உடுக்கும்படியாக லங்கை அழிக்க வேணும், இலங்கை ஆள் பாடாளாக படை கொடுத வேணும். அப்படி அவன் பெருமையை பெற வேணும், என்னை அழைத்துச் செல்ல வேணும், அவனே வர வேணும்னு இருந்தான். அதே போல ஆச்சாரியனை ஆசிரியத்த விற்பாடு இவன் பண்ண வேண்டிய காரியம் என்ன? ஒண்ணுமே, இருக்கும் நாள் புகந்தரவின் இல்லங்களிலே பிரவணனாய் குண அனுபவ கைங்கரியங்களே பொழுதுபோக்கா ஐயம் தொடங்கிவிட்டது. இவனுக்கு கல்யாணம், எம்பெருமானோட கல்யாணம் ஆயிடுது. கல்யாணம் விற்பாடு பண்ண வேண்டிய காரியம் என்ன? அவன் உகந்தருடன் நிலங்களிலே போய் அவனை சேவிப்பது, அவனுடைய கல்யாண குணங்களை அனுபவிப்பது, கைங்கரியம் பண்ணுவது. அதையினாலே இவன் இனிமேல் பரமபதத்திலே போய் ஆரம்பிக்கல, இந்த லோகத்திலே ஆரம்பித்து ஆச்சாரியன் ஆசிரியத்தவாரே எம்பெருமான் அருளாரே இவன் கைங்கரியத்திலே புகுந்து விடுகிறான். அதையினாலே பரமபதத்தில் இதனுடைய கண்டினியூவேஷன் தொடர்ச்சியை ஒழிய வேற. அதை இவன் செய்ய வேண்டியது என்ன? பேத்துக்கு சாதனமாக இருப்பதொன்றை இவன் அனுஷ்டிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அனுஷ்டிக்க தொடங்குவனேயானால் பெருமானாகிற உபாயம் நழுவும். ஆகையினாலே பயமுடித்தானே இருக்கணும், ரெண்டாவது தடவை கிடையவே கிடையாது. ஆச்சாரியனை பற்றி பாடு மறுபடியும் அதற்காக சரணாகதி பண்ணுகிறார்னு கேள்வி விடுத்துறேன். பொழுது எம்பெருமானாருடைய அனுஷ்டானமே இரண்டு தடவை என்று ஏற்புடையிறது. இரண்டு தடவை நாம் அனுஷ்டிக்க வேணுமா? ஆச்சாரியனை பற்ற வேணும், எம்பெருமானை தனியாக பற்ற வேணுமான்னு கேள்வி எழுந்துச்சு. கேள்வியை கேட்டு பதில் சொல்லிதான் விரிவாச்சான் பண்ணி விடுத்தேன். உன்னை தவிர வேறுவரும் நிறுத்தாலே என்னுடைய குறையை நான் போக்கிக் கொள்ள விரும்பவில்லை அர்த்தம் பாட்டுக்கு. உன்னாரல்லால் யாவராலும் ஒன்றும் குறை வேண்டேன் அர்த்தம் சொல்றதுக்கு கொஞ்சம் கட்டம். என்னுடைய குறையை போக்குவன் நீயாக இருக்க வேண்டுமே ஒழிய இத்தனை உபாயங்கள் அவைகளாலே என்னுடைய குறை ஒரு காலத்தையும் போகவே கூடாது, நீ தான் போக்க வேண்டும். இங்கே யாவர் என்பது இருக்கிறதே கொஞ்சம் அவைகளை அக்கிரணையாக சொல்லாமல் உயர்தணையாக சொல்கிறார். விடத்துல யாவராலும் விடத்துல நட்டம் உபாயாந்தரங்களை சொல்றார். உபாயாந்தரங்களாலே எனக்கு குறை போக்கிக் கொள்ள எனக்கு இஷ்டமில்லை, நீ தான் போக்க வேண்டும் என்று ஆழ்வார் எம்பெருமான் திருவுள்ளம் அறிய விண்ணப்பிக்கிறார். அதுவும் இடத்திலே பிரமாணம், அவன் தான் போக்க வேண்டும்
என்றும் கலவாய் துன்பம் கலையாதுள்வாய் கலைகண்மத்திலே
உன்னுடைய துக்கத்தை போக்கினாலும் போக்காமல் இருந்தாலும் எனக்கு என்ன துக்கம் உனக்கு தான், எனக்கு எப்படுற கஷ்டம் நான் படுற கஷ்டம் எப்போ என்ன அவனுடைய உடம்புன்னு சொல்லி உடம்புக்கு வந்ததுக்கு யார் கட்டப்படுவார்? உடம்புன்னு கட்டப்படுறது உடம்பு எங்கேயாவது கட்டப்படுறதா? ஒன்றும் கிடையாது. அதுக்கு எது வந்தாலும் ஒன்று அது ஒன்றும் கட்டப்படுறதில்லை. அஜித்தாரதந்திரன் சொரூபம் எனக்கு. அதையினாலே நீ போக்கினால் போக்கு, போக்காது போனால் உன்னுடைய தேகத்துக்கு வந்த கேட்டம். ஜீவாத்மா உன்னுடைய தேகம், அதுக்கு வந்த கேட்டம். போக்கினால் போக்கு, போகாது போனால் போக்கு என்றார் ஆழ்வார்.
என்னும் சொல்லுகிறபடியே உடையவன் உடமையை செய்தபடி செய்கிறான்.
உடையவன் எம்பெருமான் உடையவன் உடமை அவன் சுவாமி. இது சொத்து சுவாமி பாவ சம்பந்த நமசப்தார்த்தம். அதையினாலே சுவாமியை ரட்சிக்க வேண்டியது, சுவாமி சொத்தை ரட்சிக்க வேண்டியது அவனுடைய கடமை. ரட்சித்தான் ரட்சி, ரட்சிக்காமல் போனால் உனக்கு நட்டம். கடைசியில் இங்கேயாவது வந்தோம் இறங்கி சொல்ல இன்றைக்கி வந்துட்டோம் நாங்கள் எல்லாம் பண்ண வேண்டியதெல்லாம் நாங்கள் பண்ணியாச்சு. பெருளும் பெறா இழக்கிலும் இழாந்துட்டாங்க பேசுதோ இல்லட்டா எழுந்து போனால் போகிற யாருக்கு லாபம் நட்டம் உனக்கு வழி எனக்கு ஒன்றும் இல்லையே. அதைத்தான் விடத்து கடைவாய் கும்பம் கடையார் ஒழிவாய் கடகன் மத்தியிலேன்
என்று ஆறியிருக்க பிராப்தமாயிருக்க
இருக்கன்னா பொறுத்திருக்கான்னு அர்த்தம். பொறுத்திருக்க பிராப்தமாயிருக்க பொறுமையோடு இருக்க வேண்டும் ஒழிய பேரல.
திரியட்டும் இப்போது
திரியட்டும்னா மறுபடியும் நட்டம். திரியின்றோம் இல்லையோ கன்னடத்தை அதுதான் திரியட்டும். மறுபடியும் மீண்டும் மீண்டும் இப்போ பிரபத்தி பண்ணுறாரு. பெரிய நம்பியை முன்னிட்டு கொண்டு பெருமாள் திருவடி தாமரர்களே சரணாகதி பண்ணியாயிருக்கும். மறுபடியும் எதற்காக பண்ணுகிறார் விளக்கிற பண்ணுவது பொருந்துமா? கிடையாது. சாஸ்திர விருத்தமாயிற்றே. தர்மக்கியராக இருக்கக்கூடிய எம்பெருமானார் எப்படி செய்தார்னு கேட்டு
இப்போது சரணம் புக வேண்டுமா என்ன?
அதுக்காக சரணம் புகணும், அது காரணம் என்ன என்று கேட்கிறார்.
அவ்வளவு ஆறியிருக்க மாட்டாத தம் பிராபிய துறையாலே சரணம் புகுகிறார்.
பிராபிய துறை அப்பொழுதே பெற வேண்டும் என்கிற அவசரம், துறைன்னு அவசரம். அவ்வளவு தூரம் ஆறி இருக்க முடியல, இப்பொழுதே பெற வேணும். விஜய வயலட்சணியம் நெஞ்சிலே படப்பட இப்பொழுதே பெற வேணும். எத்தனை ஆண்டாள் சில பேர் எழுப்புறாளே, இப்படி நின்று எழுப்புறாளே வாழ்ந்தாலும் பிராபியத்தில் துறை இப்பொழுதே பெற வேணுங்கிற துறையினால அவசரப்படுறார். ஆறி இருக்கா உள்ள இருக்கணும் வேறு தப்பாதுன்னு உள்ளப்படுத்தி இருக்கிறார். இவன் பேச்சுக்கு துவரிக்கிறார், அதனால பேச்சுக்கு துவரிக்கக்கூடிய அதிகாரியும் உண்டு. பேச்சில் துறை இப்பொழுதே பெற வேணும் என்கிற அவசரம், இந்த அவசரத்தினாலே மீண்டும் சரணாகதி பண்ணுகிறார் இவ்விடத்திலே.
இதிலே ஆழ்வார்களுக்கும் ரீதி
ஆழ்வார் வளர்த்தியார் பலவிடங்களிலும் பிரபத்தி வண்ணித்தும் அர்ச்சாவது ஆழ்வார்கள் பலவிடங்களிலும் பிரபத்தி வண்ணித்தும் அர்ச்சாவதாரத்தில் என்கிற சிவஜம் உடத்தை அரேந்திர தேடுகிறது. பல தடவை ஒரு தடவை பிரபத்தி, நாலு தடவை பிரபத்தி, பலமுண்டவர் வாயில மறுபடியும் பிரபத்தி, தொடரோடாடமெல்லாம் எந்த விதத்துக்கு வேணா பெருமாளே நீதான் நீதான் சொன்ன நீ உண்மைதான் நினைச்சிட்டு அப்படின்றார் ஆழ்வார். அப்படி இருக்கிற பொழுது பல இடங்களிலும் பிரபத்தி பண்ணினார். ஒரு இடம் இல்லை, இரண்டு இடம் இல்லை, பல இடம் இல்லைன்னு பிரபத்தி. காரணம் என்ன? இப்பொழுதே பெற வேண்டும் என்கிற துறையினாலே மீண்டும் மீண்டும் செய்கிறார். சாஸ்திர விருத்தமானாலும் பரவாயில்லை, வழியெல்லா வழியிலேயாவது அவனை பெற வேண்டும். மடல் எடுக்கிறேன் அழிவார். அது ரொம்ப விருத்தம் இல்ல, மடல் எடுப்பேன் என்று சொன்னாரே. இந்த காட்டிலும் விருத்தம் என்ன உண்டு? அழிஞ்சா வீட்டு போனா போட்டுனா சுருங்கும் போனா போட்டோம் எனக்கு அவன் வேணும் என்று அந்த துறை விஷய வைலட்சண்யம் எம்பெருமானுடைய வைலட்சண்யம் நெஞ்சிலே பட்டால் இப்பொழுதே பெற வேண்டும் என்று ஆறி இருக்க மாட்டாது ஒரு துறை ஏற்படும். அதனாலே செய்தார், அது தவறில்லை. அது எம்பெருமானுடைய திருவுள்ளத்திற்கு விரோதமாக ஆகாது. சக்கரத்துக்கு தானே சொன்னேன் அப்படி இருக்கும்பொழுது ஏன் பண்ணிடு மாற்றம் கிடையாது அப்படின்னு சொல்ல மாட்டான். பெருமான் சார் என்ன துறை என்ன துறை? ஒரு திருஷ்டாந்தம் சொல்லியிருக்கேன். பம்பாயில் தர்றேன் கல்யாணம் பண்ணிட்டு போனேன், அங்கே இடம் கிடைக்கல, எனக்கு கஷ்டப்பட்டு இருக்கேன், ஆயிடுச்சு ஒவ்வொரு தடையும் வரைச்சே அதிகாரிகிட்ட ஆயிடுச்சு போகிறேன் ஆயிடுச்சு போகிறேன்னு சொல்லிட்டு அப்படி ஈ சொல்லி கொண்டே இருக்கேன். ஒரு நாள் திடீர்னு அங்கே போய் நின்றுறான். என்ன உடனே கேட்கிறேன், இது எப்படி வந்தேன்? தனியாக வந்தேன், பக்கத்தாத்து மாமாவோட வந்தேன். மாமாவுக்கு வயசு 28 தான், பக்கத்தாத்து மாமாவோட வந்தேன்ற. அவனுக்கு கோபம் வர வேண்டாமா? ரசிகனாக இருப்பனே ஆனால் அப்படியா? என்ன பிரீத்தி என்னோட வரணும்னு என்னோட கொடுத்தனா நடத்தணும்னு எனக்கு என்ன பிரீத்தின்னு அதை விசேஷமாக நினைப்பனே ஒழியா? ஒரு காலத்தையும் அதை தவறாக நினைக்கவே மாட்டான். அதே போலத்தான் பிராபியாந்தரங்களை பிராபகாந்தரங்களை பற்றியாவது அவனை பெற வேண்டும்னு நினைக்கிறான். நமக்கே ஓதிநாமம் குடித்து உச்சிதன்னால் ஒளிமாமலர் பாதநாடும் பணிவோம் நமக்கே நலமாது நின்றுட்டார் சொல்ற. ஓதிநாமம் திரும்ப கேழ்வர் சொல்ல, ஓதிநாமம் குடித்து நாமங்களை ஓதுவோம். சாஸ்திரநாமத்தை சொல்லுவோம், எப்படி ஓதுவோம்? உபாயமாக ஓதுவோம். சாஸ்திரநாமத்தை சுயம் பிரயோஜனமாக சொல்ல மாட்டோம். பிரபன்னாதிகாரியாக சொல்ல மாட்டேன், இந்த சாஸ்திரநாமத்தால் எனக்கு மோட்சம் கிடைக்கும். பரவத்தி போடும் ஓதிநாமம் குளித்து ஸ்நானம் பண்ணுவோம். ஸ்நானம் இதுக்காக பண்ணுறேன், ஸ்நானம் திருப்பி திருப்பி ஸ்நானம் பண்ணுவேன். அதனால எழுந்திருந்து எத்தனை தடவை ஒன்றாலும் ஸ்நானம் பண்ணுவேன். போஜனாமம் குளித்து உச்சிதன்னா அவனை சேர்ப்போம். கீழே விழுந்து அவனுடைய திருமணி தாமரை நன்றாக தன்னுடைய தலை தட்ட முடியாமல் சேவிப்பேன். ஏக்கா சேவிக்கிறேன், உபாயமாக சேவிக்கிறேன், நமஸ்காரம் இதுக்காக பண்ணுறேன், உபாயமான நினைத்து பண்ணுகிறேன் சொல்வேன். இதெல்லாம் நமக்கே நடமாதிரி பொதிநாமம் குடித்து உச்சிதன் நாள் ஒளிமாமரர் பாத நாளும் படிவோம், தினந்தோறும் சிரிப்பான் பிரம்மாண்டத்துலன்னு சொல்லுவாங்க. இப்போ நடையத்துக்காக நான் பண்ணுற உபாயம் உபாயம் தெரிஞ்சுவோம், ஞாபகம் வச்சுக்கோ, அதுக்காகத்தான் பண்ணுறேன். பிரபன் பிரபன்னா பண்ண பிரபத்தி பிரபத்தின்னு நினைச்சிருந்தா ஒண்ணுமே நடக்கலையே. நமக்கே நாமா நமக்கு நல்லது ஏற்படுமையானாலும் பண்ணுவேன்னு விட்டார், பண்ணுவேன்னு சொன்னார், பண்ணல பண்ணுவேன் பண்ணுவேன்னு வர பயப்படுத்தி அர்த்தவருத்தி காரியம் பண்ண பார்க்கிறார். பயப்படுத்தினா தெரியும், மடல் எடுப்பேன் மடல் எடுப்பேன்னா பயப்பட மாட்டாரோ, மடல் எடுப்பேன் இல்லை எப்பெருமானுக்கு குணம் கிடையாது, முகாவதாரத்துக்கு குணம் கிடையாது அப்படின்னு சொல்றேன்னு ஆரம்பித்தார். சிறிய திருமடல்ல பெரிய திருமடல்ல அதே மாதிரி அர்த்தாவதாரத்துல கிடையாது பெருமானம் பதறி அடிச்சுன்னு ஓடி வந்தான். ஏன் ஐயோ அழ்வார் எனக்கு குண்டம் இல்லைன்னு சொன்னாக்கா அத்வைதிகள் கொண்டாடுவேன், ஐயோ அழ்வாரே சொல்லியிருக்கான்னு தரமாட்டான், அவர் குணம் இல்லை இருக்கிறார் இல்லை போட்டி இல்லை ஒன்றும் கிடையாதுன்னு அழிவாரே சொல்லிட்டாருன்னா நாலு பேர் இப்போ இருக்கான் அவனும் இல்லாத போடுவோம். என்ன பகவான் பதறி அடித்து கொண்டு ஓடி வருவான், ஓடி வந்தான் என்பதுதான் சம்பிரதாயம். எனவே இறைக்கும் கருங்கடல் வண்ணனை பாட்டில் சொல்றார், உரலா மடங்கப்பேன்னு சொன்னார் அழிவார், இறைக்கும் கருங்கடல் வண்ணனைன்னு சொன்னார் அழிவார். ஐக்கியான நம்பிள்ளை உடனே அழகா பண்றார், இறைக்கும் கருங்கடல் வண்ணன் காலத்தில் சக்கரவர்த்தி சிறுவன் சமுத்திரத்தை நோக்கி ராஜனை நோக்கி சரணாகதி பண்ணினான், வரவில்லை, அம்பை எடுத்தான், கொண்டு வா சாபமானே சௌமித்ரே சராமஸ்த ஆசிரியம் சோபமான், கொண்டு வா கடலை வத்தடிக்கிறேன்னு ஊட்டினான். ஊற்றினவாறே கீழ் மண் மேலாக எரிந்து ஓடி வந்தான் அந்த காலத்துல. அப்படி இறைக்கும் கருங்கடல் வண்ணன்னாக்கா அது ஓடித்துக் கொண்டு அந்த சமுத்திரராஜவன் எப்படி பிரசன்ன ஆனானோ தோன்றினானோ அதே போல எம்பெருமான் ஓடி வந்தான். அதைத்தான் அழிவார் இடத்துல இறைக்கும் கருங்கடல் வண்ணன் என்று ஓகிக்கக்கூடிய சமுத்திரம் அப்பொழுது பெரிய கோஷத்தோடு ஓடி வந்தான் சமுத்திராஜன். அதை போல பதறி வந்தான் இக்காலத்தில் எம்பெருமான் அழிவார், மடல் எடுப்பேன்னு சொன்னார், அவ்வளவு எடுக்கேன் எடுத்துட்டேன் மடல கை வைக்கல எடுப்பேன் எடுப்பேன்னு சொன்னார். உபாயாந்தரத்தை அனுட்டிப்பேன்னு சொல்லக்கூடியவர்கள் எம்பெருமானை உபாயமாக பற்றியும் பல தடவை பண்ணுவது இருக்க எங்கேயாவது இல்லாமல் இருக்குமா, ஏற்படாது. வைஷவ இலட்சண்யாதீனமாக ஏற்படக்கூடியது ஸ்வரூப ஜானம் புறப்பட ஒட்டாது, காப்பியத்தில் துறை புறப்படாமல் இருக்க ஒட்டாது விட்டார். சிறப்பாகவே அதை அனுபவிச்சிருக்கோம், அது என்ன ஞாபகத்தில் வச்சிருக்கோம். இதுல ஸ்வரூப விரோதம் ஏற்பட்டு நாசமா போட்டுனேன், இந்த ஆத்மா அவனை அடையாமல் இப்படி கட்டப்பட்டுக்கிறதுக்கு பாட்டெல்லாம் ஆத்மா நாசமா போட்டுவேன், ரொம்ப நல்லது ஆத்மான்னு ஒன்று இருக்கிற அப்படின்னால இப்படி கஷ்டப்படுறோம், ஆத்மாவே இல்லாமல் கொடுத்துனாக்க ரொம்ப நல்லது, ஆத்மநாசம் ஏற்படட்டும் என்கிறார். வினாசம் தத் சத்தியம் மதுமதன நித்தியம் அபரமிதம் இதுல அர்த்தம் தான்.
இதே ஆழ்வார்களுக்கும் ரீதி,
இவர்களுக்கு இதே தான் வழி ரீதி, இதுவே தான் ஆழ்வார்களுக்கும் உண்டாகும்.
அவர்களை அடியந்துகிற ஆச்சாரியர்களுக்கும்
அவர்களை
அடியந்துகிற ஆச்சாரியர்களும்
பின்தொடர்கிறான் அடியொத்துகிறார்கள் அவர்கள் எதை அனுட்டிட்டார்களோ அதை இவர்களும் அனுஷ்டானத்திலே கொண்டிருக்கும் அவர்கள் ஆச்சாரியர்கள்.
அதுவே ரீதியாம் அத்தனை என்னோ,
அதுவேதான் வழி இவர்களுக்கும், அதையினாலே திருப்பி செய்கிறார். மறுபடியும் பிரபத்தி பண்ணுவதற்கு காரணம் இதுதான், விஷய வைலட்சணாதீனமாக வருவதெல்லாம் அடிக்கழஞ்சு பொருண்டார். மங்களாசாதன சுரூபம் இருந்தானே வந்தானே ரட்சகன், நாம ரட்சிய வஸ்துவா இருக்க பொழுது எப்படி பண்ணலாம், ரட்சை வஸ்துவா இருக்கக்கூடிய நம்ம ரட்சகனுக்கு போய் ரட்சை ஏற்படட்டும் சொல்வதற்கிறதே விபரீதம். எதனால் செய்கிறேன்னா ஏற்படக்கூடிய காரணம் என்னன்னாக்கா விஷய வைலட்சணம் அவனுடைய சௌந்தரிய சௌகுமாரியங்கள் படுத்தக்கூடிய பாடு அதை தோஷம் சொல்லு, கர்மத்தினால ஏற்படலை, அவனுடைய விஷய வைலட்சணியாதீனமாக வருகிறது ஆகியினாலே தோஷம் கிடையாது. அதாவது மறுபடியும் இவர்கள் செய்வார்கள் அதில் தோஷம் கிடையாது, குற்றம் கிடையாது, சாஸ்திர விருத்தம் சாஸ்திர விருத்தமானாலும் செய்வார்கள். காரணம் என்ன, விஷய வைலட்சணியாதீனம், அதனால இவ்வளவு பிறந்தவன் இதை செய்தால் குற்றம் வராது என்பதுதான் தேர்ந்தார்கள்.
தேசிய சம்பிரதாயக்காரர்ல இந்த மாதிரி ரெண்டு தடவை பண்ணி பண்றாள், அதை இதே காரணமா அவளும் சொன்னாங்க,
ரெண்டாம் தடவை பண்றது அப்படி சொல்லலையே, அப்படி சொன்னாக்கா ரொம்ப நல்லது. காப்பியத்துறை ஏற்பட்டிருக்கா, காப்பியத்துறை ஏற்பட்டு ஆச்சாரிய இடத்துல பண்ணினாள், ஏன்னா இன்னைக்கே வேணும் அப்படின்னு சொன்னாக்கா பரவாயில்ல, குழந்தைக்கே குழந்தைக்கே பண்ணி வைக்கிறாள், குழந்தைக்கு என்ன பிராபியத்துறை ஏற்பட்டிருக்கு, குழந்தை பிராபியத்துறைன்னு அதுக்கு என்ன தெரியும், ஒன்றும் தெரியவே தெரியாது தெரியா, அதை உபாயமாக நான் நொட்டிக்கிறேன், அதை உபாயமாக வச்சு நான் நொட்டிக்கிறேன், அந்த உபாயமாக நொட்டிக்கக்கூடியது தவறு, ஒரு காலத்தையும் அது உபாயம் இல்லை, பற்றும் பற்று உபாயம் இல்லையே, சரணாகதி உபாயம் இல்லையே, சரணாகதி உபாயமாக நாங்கள் பல தடவை பண்ணுறோன்றதே எப்படி சேரும், சேரவே சேராது ஒரு காலத்தில், அது என்னென்ன அது அது சேராது, அது பிராபிய துறையினால பெற்றான் இதையே காரணமாக சொல்ல முடியாது, அதனால செய்கிறதா இருந்தாக்கா அது உத்தேசம், அப்படி சொல்லுறையினால் அது ரொம்ப உத்தேசம், பிராபிய துறையினால பண்ணுறோம் பண்ணிட்டு அவ பாட்டில் இட்ட பிரகாரம் நெஞ்சரிக்கிறான். அன்னைக்கு ஒரு நாள் வந்து அவருக்கார புழுதி வச்சுக்கிறார், அதனால் இது பண்ணிட்டுக்கிறார். அதுக்கப்புறம் அது ஒன்றுமே கிடையாது. அவள் பாட்டில் அந்தந்த வழிகளில் இருந்துட்டுருக்கா, வேறு வழியில் மார்க்கெட்டில் பொருள் கிட்டுறதில்ல, பிரயோஜனாந்திரம் வர்றதை எல்லாம் ஏற்படுறதே, அது எப்படி சொல்ல முடியும், சொல்லவே முடியாது. நமக்கு அப்படின்னா யார் எந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவனாக இருக்கட்டும், நம்ம வந்து பிராபியத்துறைனா ரெண்டாம் தடவை நாம் பண்ணுறோம் அப்படின்னு பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த பிராபியத்துறை ஏற்படணும், இன்றைக்கி இருக்க முடியாது அப்படின்ட்டு இவனுக்கான மெம்பர்மான இடத்துல போய் சண்டை போடணும். அது இருக்காங்க, அந்த மாதிரி இருக்கலாம், யார் இருக்கா அந்த மாதிரி இருக்கக்கூடிய அதிகாரி, அழ்வார்களையும் ஆச்சாரியர்களை போல இருக்கக்கூடிய அதிகாரிகள் பண்ணுவதில்லை, தவறு கிடையாது. இந்த மாதிரி அதிகாரிகள் யார் இருக்காங்க, அதனால் அதை சொல்லவே முடியாது. அது சொன்னாக்கா அதெல்லாம் தங்களை தாங்களே மற்ற பேர்களை ஏமாற்றுவது, தங்களை தாங்களே ஆத்மசாட்சியை வஞ்சிப்பதாக.
சம்சார பயமும் பிராபிய ருச்சியும் கணக்க கணக்க ஒரு கால் சரணம் புக்கா போலே ஒன்பதில் கால் சரணம் புகும் இத்தனையிலே அவர்கள்.
நான் சொல்ல வேண்டியதே இந்த கல்வி கேட்கப்படுகிறேன் பெரிய வச்சு அப்படி சொல்லிட்டேன். என்னென்ன சம்சாரத்தில் உண்டான அந்த கட்டங்கள் எல்லாம் அதிகமான பிராபிய ருச்சி அதிகமாக ஆறுது, அதனால பண்றாட ஒழிவர். அப்படிப்பட்ட அதிகாரியாக இருந்தால் ரெண்டு தடவை என்ன இரநூறு தடவை பண்ணலாம், ராமானுஜர் வழிகாட்டுறாரு, ஆத்துக்காரியம் யார் பார்க்கிறது, எத்தனை போட்டிருக்கலாம், ஒண்ணுமே பாத்திரங்கள் எல்லாம் தேக்காம நமக்கு அல்லா இருக்க வழி, இப்படி இருக்கிறவங்க ரெண்டு தடவை ஜனநாயகம் ஒன்றா தப்பு, இப்படி இருக்கிறவங்க ரெண்டு தடவை ஜனநாயகம் ஒன்றா தப்பு. சம்சார பயம் கணக்க கணக்க
பிராப்திய ருச்சியும் கணக்க கணக்க
பிராப்திய ருச்சி வேண்டும்ங்கிற ருச்சி மனிதன் பாடி வர வேண்டும். அதான் யாருக்கு ஆர்த்த பிரபன், ஆர்த்த பிரபன்னன் விடயமாக சொல்லக்கூடியதைய யுத்த பிரபன்னன் விடயமாக கிடையவே கிடையாது.
ஒரு கால் சரணம் புக்கா போரே,
ஒரு தடவை சரணம் புகுந்தால் கொண்டு ஒன்பதின் கால் பத்து ஒன்பது இடம் பண்றாங்க,
ஒன்பதின் கால் சரணம் புகும் இத்தனையிலே அவர்கள்
அவர்கள் ஆழ்வார்கள்.
ஆக சம்சார நிவர்த்தி பூர்வமாக கைங்கரிய சித்திக்கு
நிவர்த்தி முன்னாலே ஏற்படணும், கைங்கரிய சித்தி பின்னாலே ஏற்படும்.
கைங்கரிய சித்திக்கு பெரிய பெருமாள் திருவடிகளிலே சரணம் புகுகிறார்,
அதற்காக சரணம் புகுகிறார், ஏற்பட வேண்டும். தேவரின் உபாயமாக இருந்து என்னை இந்த சம்சாரத்தை கடக்க முடியாது செய்ய வேண்டும் என்கிறார்.
முதல் சூர்ணை
முதல் சூர்ணை
அஞ்சே
முக்கால்
இதுதான் துவயத்துக்கு வியாக்கியானமாய் இருக்கிறது.
துவயத்துக்கு வியாக்கியானம் சிவன் நாராயணன் சரணம் சரணம் பிரபத்தே ஸ்ரீமதே நாராயணாய நமஹா, இந்தபடியே வியாக்கியானம் பண்றாய் இடத்துல.
இதில் முதல் சூர்ணையிலே
திவ ஸ்ரீராமாயணமும் ரெண்டும் இருந்தபடியே திருவாய்மொழியில மாறி இருக்கிறது, ஸ்ரீவச்சன கூடத்துக்கு மாறி இருக்கு. அதாவது ஸ்ரீமதே நாராயணாயணமா முதல்ல, ஸ்ரீவச்சன கூடத்துல ஸ்ரீமதே நாராயணாயணமா முதல்ல, பிற்பாடு சிவன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தி அதனுடைய விவரணம் பார்க்கப்படுகிறது. அதே போலத்தான் திருவாய்மொழி, திருவாய்மொழியில ஸ்ரீமதே நாராயணாயணமா மொழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி என்கிற திருவாய்மொழியில, ராமுண்ட பெருவாயில சிவன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தி அதனால மாறி பார்க்கப்படுகிறது. அவ்விடத்துல திருவாய்மொழியிலேயும் அதே போல ஸ்ரீவச்சன கூடத்திலேயும் துவயத்தை மாறி விவரிக்கிறார், ஸ்ரீராமாயணத்திலேயும் இதிலேயும் இருந்தபடி விவரிக்கிறார். முதல்ல சிவன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தி, பிற்பாடு ஸ்ரீமதே நாராயணாய நமஹா, ஸ்ரீவச்சன கூட திவிசாஸ்திரத்திலேயும் ஸ்ரீராமாயணத்திலையும் அதுவே இருந்தபடியே விவரிக்கிறார். இதெல்லாம் காரணங்கள்லாம் சொல்லியிருக்கார்.
இதில் முதல் சூழ்நிலையிலே சரணம் புகுவார்க்கு சரணம் புக யோக்கியதை உள்ளது, கண்ணடிவத்த உபேயர்ச்சியும் உபாயத்திய அவசாயமும்
உபாய அத்தியவசாயமும்
உபாய அத்தியவசாயமும் உண்டானால் ஆகையாலே தச்சித்தியர்த்தமாக பிராட்டி திருவடிகளிலே சரணம் புகுகிறார். சரணம் புகுவார்க்கு சரணம் புக,
சரணம் புகுவார்க்கு சரணம் புகுவார்கள், சரணாகதர்கள், சரணாகதர்களுக்கு சரணாகதி பண்ண வேண்டும் என்றால் சரணம் புக, சரணாகதி செய்வதற்கு என்று அர்த்தம்.
யோக்கியதை உள்ளது,
யோக்கியதை யோக்கியதைன்னா எலிஜிபிலிட்டி ஆர் குவாலிஃபிகேஷன். யோக்கியதை எப்போ யார் சரணாகதி பண்ணலாம், என்ன யோக்கியதை வேணும் அவனுக்கு, பண்ணுவதற்கு என்ன வேண்டும் அவனுக்கு, முக்கியமான குணம் என்ன வேண்டும்.
கண்ணடிவற்ற உபேய ருச்சியும்,
ஆமா கண்ணடிவற்ற குற்றமற்றான் அர்த்தம், ஒரு குறையும் சொல்ல முடியாத உபேயத்திலே ருச்சி, உபேயம் பிராபியமா இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய கைங்கரியத்திலே ருச்சி ஆசை, அது முதல்ல வேணும். சரணாகதி பண்ணணும்னுங்க எது வேணுமோ அதுல ஆசை இருக்கணும், எது வேணும் எனக்கு கைங்கரியத்துல ஆசை, இந்த பிராப்திய ருச்சி இருக்க வேணும் முதல்ல, அது யோக்கியதை, முதல் யோக்கியதை.
உபாய அத்தியவசாயமும் உண்டானால்,
அதுக்கு மேல எம்பெருமானாகிற உபாயத்துல பரிபூர் திருடமான நம்பிக்கை, உபாய அத்தியவசாயம் பெருமான் இதை கட்டாயம் நமக்கு செய்து கொடுப்பன், அவன் உபாயமாக இருந்து சாதனமாக இருந்து நமக்கு இந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுப்பன் என்கிற பரிபூர்ண விசுவாசம், திருடமான விசுவாசம்
உண்டானாலாகையாலே,
உண்டானால்தான் சரணாகதி பண்ணுவோம். சரணாகதி பண்ணக்கூடிய சரணாகதனுக்கு என்ன வேணும், இந்த குணங்கள் வேண்டும்.
தச்சித்தியர்த்தமாக
வேணும், எது வேணும் எனக்கு, பிராபிய ருச்சி ஏற்பட வேணும், பரிபூர்ண விசுவாசம் பெருமானது உபாயத்து பரிபூர்ண விசுவாசம் ஏற்பட வேண்டும், எல்லாம் எனக்கு ஏற்பட வேண்டும் என்று பிராட்டிய நடத்துல சார் முதல் முதலே புருஷக அறப்பிரபத்தி பண்ணுகிறார். நீ எனக்கு இதை கிருபை செய்து விட வேண்டும் என்று பகவத் நாராயணாத்ம தாங்கு உபாயத்தை தொடங்கி பிராட்டிய நடத்திலே சரணம் போகிறார்.
தச்சித்தியர்த்தமாக
அதை அடைவதற்காக, பெறுவதற்காக, தச்சித்தின்னா அந்த உபேயத்திலே கண்ணழிவற்ற ருச்சி, உபாயத்திலே திருடமான விசுவாசம், இது ஏற்படுவதற்காக இதை பெறுவதற்காக சரணாகதி பண்ணுகிறார் பிராட்டி இடத்துல.
பிராட்டி திருவடிகளிலே சரணம் புகிறார், அது வேண்
அது வேண், அது எதுக்காக பிராட்டி இடத்துல சரணம் போவாரு, அது அனாவசியம் தானே, அடுத்த கேள்வி பிராட்டி எதுக்காக சரணம் போக வேண்டும்.
சகல பல பிரதோகி விஷ்ணு,
விஷ்ணுவே எல்லா பலத்தையும், சகல பல பிரதோகி விஷ்ணுன்னு வச்சனம், இந்த வச்சனத்தை சாஸ்திர வச்சனம் சொல்றது, எல்லா பலத்தையும் கொடுக்கும் சாமர்த்தியம் படைத்தவன் எம்பெருமான். இப்போ எம்பெருமானுக்கு சாமர்த்தியம் இல்லை, பிராப்திய கண்ணழிவற்ற பிராப்திய ருச்சி உண்டாக்கும்படியான பெருமையும், அதே போல உபாயத்தில் திருடமான விசுவாசத்தை உண்டாக்கும்படியான ஒரு தன்மையும் பெருமையும் பகவானுக்கு இல்லை, அது இல்லாத பிராட்டி நடத்த வேண்டுகிறார். அப்போ சகல பல பிரதோகி விஷ்ணுவோ என்கிற சாஸ்திர வச்சனம் வியர்த்தமாக போகாதா, எல்லா பலத்தையும் கொடுக்கணும், இந்த இரண்டை தவறான்னு சொல்லணும், இரண்டு தவறவா, எல்லா பலத்தையும் சொல்லச்ச இப்படி கிடையவே கிடையாது. அவரை தவிர மற்ற பேர்லாம் வந்திருக்கான், அதை மாதிரி இந்த பரல பிரதோகி விஷ்ணு என்பதற்கும் அர்த்தம் இப்படித்தானே கொள்ள வேண்டும், ரெண்டை தவிரவான்னு கேட்கிறார்
என்று. சர்வாபேட்சைகளுக்கும் பலப்பிரதன் அவனன்றோ,
சர்வ எல்லா அபேட்சை இவனுக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கும், வேண்டியதெல்லாம் தரும் போதில் என் வள்ளல் மணிவண்ணன், வேண்டித்தெல்லாம் தரும் போதில் என் வள்ளல் மணிவண்ணன் அழுவ, எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவன், இப்ப இது கொடுக்க மாட்டான் அவன்.
ஆரம்பித்து அந்த யோக்கியதா சித்திக்குமாக அவன் திருவடிகளிலே சரணம் புகத்தட்டேன்.
ஆமா, அந்த யோகிதா சித்தி, இந்த கண்ணழிவற்ற பிராப்திய ருச்சி, உபாயத்துல பரிபூர்ணமான விசுவாசம், இந்த ரெண்டும் சித்திப்பதற்காக எம்பெருமானையே பத்தலாமே, ஏன் பிராட்டியை பற்ற வேண்டும்.
என்னில் சுகிருதம் சர்வ பூதானாம்,
எம்பெருமான் எப்படி போட்டார்னா எல்லா பூதங்களிடத்திலையும் சோபனமான ஹிருதயத்தோட, சுகிருத் சுகிருத் என்றால் சோபனம், ஹிருதயம் எத்ததா, நல்ல எண்ணத்தோட கூடியிருந்தான் எல்லா பூதங்களிடத்திலையும், உயிரினங்கள் நிஷான் இல்லை, தேவதையும் மனுஷ தாவராதிகள் எல்லாருமே எல்லாத்தினிடத்திலையும் ஏகரீதியான ஒரே விதமான நல்ல எண்ணத்தோட கூடிய, எல்லாம் நன்னா இருக்கணும், நன்னா எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும்ன்றதுல ஒரு குறைவும் கிடையாது, ஆசிரியத்தில் சமத்துவம். சுகதம் சர்வபூதானா,
சூர்தம் சர்வபூதானா என்கிறபடியே சர்வபூத சூர்த்தா இருக்க,
திருநாம் சர்வபூத சுகிருத், எல்லா பூதங்களிடத்திலேயும் நல்ல எண்ணத்தோட கூடினவர்.
ஈஸ்வரனையும் நீரிலே நெருப்பு கிளறுமா போலே,
அப்படிப்பட்ட ஈஸ்வரனுக்கு கூட நீரிலே நெருப்பு கிளறுமா போலே, ஜலத்துல எங்கேயாவது நெருப்பு வருமா, போல குளிர்ந்த திருவூட்டத்திலே அபராதத்தாலே சீத்தம் பிறக்கிறது இவனுக்கு. சேதனம் பண்ண அபராதத்தை பார்க்கிறான், எப்படி பாடுபட்டு இவனுக்கு ஆய்வனுக்கு கை காலங்களை அவன் கூட கொடுத்தோம், சரியான வழியில் போல சாஸ்திரத்தை கொடுத்தோம், நாமே போய் பிறந்து சாஸ்திரத்தை அனுஷ்டித்தும் காட்டணும், எல்லாம் பண்ணினாலும் விபரீத மார்க்கத்தில் போயிருக்கானே என்று அவனிடத்துல அபோரமான கோபம் ஏற்படுகிறது இந்த எம்பெருமானுக்கு. அது நீரிலே நெருப்பு கிளறுமா போலே குளிர்ந்த திருவுள்ளத்திலே சேதனுடைய அபராதத்தாலே சீத்தம் பிறக்கிறது என்கிறார் லோகாச்சாரி.
க்ஷிபாமி
இவனை தழுறேன் உதைக்கிறேன், க்ஷிபாமி தக்ஷம் சுமஜம் வாபி நிந்தாம் குருவந்தி ஏனரா பத்மகோட்சதேனாபி நக்ஷமாமி. அவனுடைய பக்தன் நாய்மாம்சத்தை குஜிக்கிறவன், இந்த பக்தியை பார்க்காமல் அவன் பண்ணக்கூடிய அந்த நாய் விக்ரயம் மாம்சம் புஜிக்கிறத பார்த்து ஒருத்தன் நிந்தை பண்ணுவனேனார் நட்சமாமி வசுந்தரே, என்னை எவ்வளவு காலமானாலும் மன்னிக்க மாட்டேன் என்கிறான் என்கிறான். க்ஷிபாமி அஜஸ்திரம் வசுவான் தானகம் விஷத க்ரூரான் சம்சாரேஷு நராகமான் க்ஷிபாமி, என்னை துவேஷிக்கிறார்கள் எல்லார், அவளை மறுபடியும் மறுபடியும் இந்த சம்சாரத்தை பிறக்கும்படியாக பண்ணுவேன், அசுர யோனியில பிறக்கும்படியாக பண்ணுவேன் என்று எம்பெருமான் சபதமிடுகிறான். ஆகா அவனுக்கே கோபம் வரும்படியாக நடந்து கொண்டான், அவ்வளவு கோபம் ஏற்படுகிறது, கோபம் வராது, கோபம் வராதவனுக்கே கோபம் வரும்படியாக இந்த சேதனன் நடந்து கொள்கிறான்.
என்ன பண்ணும் அபராதங்களை,
இந்த அபராதத்துக்கு அவ்வளவு பிரபல பிராபல்யத்தை சொல்ற, எவ்வளவு பெரிய அபராதம், கோபம் வராதவனுக்கே கோபம் ஏற்படும்படியா பண்ண, சில பேர்லாம் சொல்லுவார் அதுல வந்து சொல்லுவார், அதுக்கு அறியோ மற்ற பேரோ ரொம்ப கோபம் வராமல் சாந்த சுருத்தியா இருப்பார், அவருக்கே கோபம் வந்துடும், அவருக்கே கோபம் வந்த காலத்தில் எனக்கு கோபம் வரவே வராது, எனக்கும் கோபம் வரும்படியாக காரியம் பண்ணுறாரு. அதே போலத்தான் இவ்விடத்தில் எம்பெருமான் சாந்த ஸ்வரூபியாக இருக்கக்கூடியவர், எல்லாவற்றையும் பொறுக்குமான், அவனுடைய திருவுள்ளத்திற்கும் இணங்காதபடி அபராதத்தை பண்ணின உடனே இந்த அபராதத்தினுடைய பிராபல்யத்தாலே அவன் திருவுள்ளத்திலேயே சீர்த்தம் ஏற்படுகிறது.
என்ன பண்ணும் அபராதங்களை பண்ணி போந்தா,
எவ்வளவு அபராதம் பண்ணியிருக்கான், ஒன்னா ரெண்டா பல அபராதங்கள் பண்ணுகிறான், அபராதங்கள் ஆயிரக்கணக்கான அபராதங்களுக்கு நான் ஒரு பாத்திரம், பாஜனம்னா என்னிடத்துல இல்லாத அபராதங்களே கிடையவே கிடையாது, இதில்லாத தீவினைகள் எத்தனை சீதனன்கள் முடிவே இல்லை, இவையும் முடிவு முடிவில்லாத பாபங்கள் எத்தனை செய்திருக்கிறேன், ஜென்மமும் அனாதி, ஆத்மாவோ நித்யம், காலம் நித்யம், அப்போ அதான் எப்படி இருக்கும் யோஜனை எப்படி பார்க்கறது, பண்ணிகிட்டே தான் இருக்கமே ஒழிய நித்தினான் ஒரு நாள் கிடையாது, ஈஸ்வர திருப்தி நின்றாலும் இவன் பண்ணக்கூடிய பாப திருப்தி முடிவே கிடையாது அப்படின்னு பண்ணிகிட்டு இருக்கோம், அறியாமலே பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம அறியாமலே நம்ம செய்து கொண்டே இருக்கோம்.
பண்ணி போந்த நாம் நேர்கொடு நேரே நின்று சரணம் புக்கால்,
அவன் நேர போயே அடி எனக்கு இந்த பிராப்தி கண்ணழிவின்ற பிராப்தி ருச்சி ஏற்படணும், தேவரீதியே உபாயமாக கட்டும்படியாக பரிபூர்ண விசுவாசம் ஏற்படும்படியாக கிருபை செய்துள்ள வேணும் பண்ண உடனே பூபவிருத்தம் முன்னாலே பண்ணின இந்த செய்கை இருக்கே அடாத செயல்கள் அத்தனைக்கும் ஞாபகமாக இருக்கிறான் இவன், வந்து நின்னாலே அவ்வளவோ ஞாபகம் வரும், மறந்துட்டு தானே அவன் தான் எப்பவும் நினைவு வச்சிருக்கான், எப்பவும் மறக்கிறான் பெருமான், மறப்பதே கிடையாது, அவன் தான் பலன் கொடுக்கணும், இன்னும் பாப கர்மத்துக்கு பலன் கொடுக்குறவன் அடையினாலே அடைய எப்பொழுது நினைச்சுட்டே இருக்கான், அதுக்கு மேலே இப்போ போய் சொல்லணும் பாபங்களை எல்லாம் மனிதாத சுத்ரா எல்லாம் சொல்லணும் கேட்கவே வேண்டாம்.
தம் திறத்தில் ஈஸ்வரனுக்குண்டான சீத்தத்தை ஆத்தும் அவளுமாய்,
ஆத்தன் பகத்தை இருந்து அந்த காலத்துல பொறுப்பது இவளுக்காக அதை போக்கணும், ஆத்துதல் குறைத்தல் அதை போக்கணும், உஷ்ணமா இருக்கே உஷ்ணத்தை உஷ்ணமான சீத்தத்தை ஆத்துகிறோம் குளிர்விக்கிறோம், அதுபோல குளிர்ந்த திருவுள்ளத்திலே சேதனுடைய அபராதத்தாலே சீத்தம் பிறந்தால் பொறுப்பது இவளுக்காக
சொல்லிருக்கான். மார்த்தவத்தை உடையலுமாய்,
அவள் பெற்ற கோவிச்சு மாட்டாளா, புருஷன்னால கொஞ்சம் கடினமா இருக்கும், ஸ்ரீத்தம் பெண் தன்மைக்கு பெண்மைக்கு சேர மார்த்தவம் மிருதுவான சுபாவத்தை உடையவளா இருப்பாள், மார்த்தம் பாவடமான ஹிருதயம் இருந்தாலும் பாவம் என்னவோ பண்ணிட்டான் அப்படின்னு நினைப்படைய முடியாது, ஒரு காலத்தையும் தாப்பினார் கோயில் எல்லாம் லோகத்தை பார்த்துட்டே இருக்கும், ஸ்ரீத்துவ பிரயுக்தமான மார்த்தவம் எப்பவும் இருக்கு, மேல் நரிசு திமேல் நரிசு திமேல் நரிசு கொஞ்சம் நன்னா பண்ணுவாள், மேல் நரிசுனா படா கிடடா படா ஏண்டா பிராண்ட வாங்குறேன் அப்படின்றான் லோகத்துல பார்க்கிறோம், அதனால எல்லாத்துக்கும் இதுக்கெல்லாம் யார் வேணும், ஸ்திரீத்வ பிரயுக்தமான மார்தவத்தை உடையவர்கள் தான் இப்படி ஒரு பேஷண்ட் இருக்கானே வியாதிக்கிறத்தான் அவனுக்கு சிகிச்சை கூட இருந்து உதவி செய்வதற்கு தகுதியானவர்கள் அவாதம். அது போல விராட்டி தான் இவனுக்கு ஏற்கனவே வியாதி, சம்சாரமான வியாதி, பக்கத்திலிருந்து அவள் தான் பார்க்கணும். அதனால அவள் முன்னாலும் நிற்கிறான், அவளை பூரண சரணாகதி பண்ணுகிறான். கண்ணழிவற்ற உபேயத்திலே ருச்சி ஏற்படுவதற்காகவும் உபாயத்திலே திருட விசுவாசம் ஏற்படுவதற்காகவும் பிராட்டியை சரணம் கொள்கிறார். இவ்விடத்தில்
மாதத்துவ பிரயுக்தமான குடல் துடைக்கை உடையடுமாய்,
மாதத்துவம் தாயாராக இருக்கக்கூடிய தன்மைக்கு சேர குடல் சம்பந்தம், சம்பந்தம் தாயா இருக்க வழித்தாயாய், அவனுக்கு பத்னியாய், இனிய விஷயமாய் இருக்கையாரே தப்பாத உபாயம் என்கை, தப்பே தப்பாது, தப்பாத புருஷகாரம் உங்கள் புருஷகாரம் பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டார். குழந்தை என்னமோ இன்னைக்காவது வந்தானே, தெரியவும் தவறு பண்ணியிருந்தாலும் கூட தாயார் மன்னிப்பதற்கு சித்தமா இருக்கார், தகப்பனார் மன்னிப்பதற்கு சித்தமாக இல்லை. அது போல பிராட்டி
இவர்கள் சொல்லும் வார்த்தையை செவிதாழ்த்து கேட்கும் அவளுமாய்,
நம்ம காது கொடுத்து செவிதாழ்த்துன்னா காது கொடுத்து கேட்குவா சொன்ன பகவான் கேட்க வேணும், படாபடா உன் வார்த்தையெல்லாம் நான் கேட்கல, திருவதில் வந்தாச்சு சொல்லியாச்சு, திருப்பி சொல்லியாச்சு, நான் சொல்லியாச்சு, நான் சொன்னதையும் கேட்கல, எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்து நிற்கிறேன், நீ சொல்ற வார்த்தையை கேட்கவே முடியாது என்று முகத்தை திருப்பிக் கொள்வார். அதனால அவனிடத்துல போய் பிரயோஜனம் இல்லை, இவள் தான் காது கொடுத்து கேட்பாள்.
அவனை தன் போக்கியதையாலே துவக்கி கேட்பிக்கும் அவளுமாய்,
தன் போக்கியதையினாலே தன்னுடைய போக்கியதை, விராட்டிக்கு உண்டான திருமேனியில் உண்டான போக்கியதை, ஆத்ம குடத்திலே உண்டான போக்கியதை, அதிலே அவனை ஈடுபடும்படியா பண்ணியிருக்கான். அவளுக்கு அவனுக்கு பத்னியாய் இனிய விஷயமாய் இருக்கையாரே கேட்டிருக்கான். என்ன அழகான தெரியுமா, மூச்சு முடிய போல கிரந்தமே கிடையாது, அண்ணா தெரிஞ்சுட்டோம் எல்லா பெண்ணும் கைவசமா ஆகிடுவோம், நல்ல இனிய விஷயமா இருக்கா, இனிய விஷயம்னு வடக்கு மிகுந்த ஈடுபாடோடு கூடியிருக்கிறார். என் நண்பின் வழி நின்று சிறப்பிடித்து எம்பெருவான் எம்பிரானேகா, திருவடியை பொறுப்பிக்கும் அவள் தன் சொல்வழி வருபவரை பொறுப்பிக்க சொல்ல வேண்டாதிரேன். திருவடியே சொல்விருங்கனா இருக்கான், அவனே ராட்சதிகளை இம்சப்படுத்தினான். அந்த காலத்தில் சமாதானப்படுத்தி அவனை அந்த ராட்சதிகளை இம்சிப்பதிலிருந்து தவிர்த்தார். அப்படி அவனையே பண்ணினாலே புருஷனை பண்ண மாட்டாளா, தன் சொல்வழி தான் இவன் சொன்னபடி கேட்கிறான், சொன்னபடி கேட்கிறான். என்ன மான பிடிச்சுன்னு வர போறான், என் நண்பின் வழி நின்று சிறப்பிடித்து எம்பிரானேகா. இதனால பின்னால போனான் லக்ஷ்மணன் சொல்றான், வந்திருக்கிறவன் மாரிச்சன் வேஷம் போட்டு வந்துருக்கான், எனக்கு நல்லா தெரியும், அடிக்கடி இது மாதிரி மான் வேஷத்துல வரான், மான் வேஷத்துல வருவனை நம்பவே நம்பாது, போகாதேன்றான். நீ சொல்றபடி இவன் மாரிச்சனா இருந்தா கொண்டு வரேன், இவன் கேட்கிறா சீத்தை கேட்கிறா, சீத்தை சொல்றபடி பொன்மானாக இருந்தா பிடிச்சிட்டு வரேன் என்று பின்னாலே போறான். அந்த காலத்துல ஆனின் நண்பின் வழி நின்று சிலபடி செம்பிரானேக அங்கே இறக்குமணம் பிரிந்ததுமோ அடையாளம். அதே அவள் சொல் இவன் சொன்னதை கேட்கக்கூடியவனும் கேட்கக்கூடியவனாலே நாளே தப்பாத புருஷகாரம் தெரிவித்தார். அதே எப்படி தன் போக்கியதிலே துவக்கிறான், போக்கியதில என்ன போக்கியதிலே துவக்கத்தை பராசரப்பட்டதும் கண்ணை புரட்டுதலும் கச்சை நிகழ்த்தலும் சொல்லியிருக்கார். கண்ணை புரட்டி ஒரு பார்ப்படாம் கச்சை நிகழ்த்தல்னா அங்கே அவயவங்களுடைய சௌந்தரியத்தை எல்லாம் கொஞ்சம் காட்டுறது, எங்கே என்னை பார்த்து சொல்லுங்கோ அப்படின்னு கொஞ்சம் அவன் முன்னாலே அப்படி ஒயிலா நளினமா அப்படியெல்லாம் இருந்து உடம்பெல்லாம் நெளிச்சு காட்டுவான். உச்சிதைஹி உபாயிஹி விஸ்மார்ய ஸ்வஜ, உச்சிதைஹி உபாயி என்று பட்டர் சொல்லியிருக்கார். உச்சிதமான உபாயம் என்னன்னு ஒரு நாள் அவர் கொஞ்சம் கேட்டார், உச்சிதமான உபாயம்னு கொஞ்சம் மறைச்சு சொன்னார். உச்சிதமான உபாயம் என்ன, அவனை பார்த்து கண்ணை புரட்டோடா, என்னை பார்த்து முடியாதுன்னு சொல்லுங்க, அப்படிலாம் பார்க்காதடி, மின்னல் அடிக்காத போலே இருக்கணும், அப்படிலாம் பார்க்காதடி இருந்து போடான்னு வரா, இல்லை மறுநாள் இன்னும் இந்த வந்தவரை மறுபடியும் முடியாதுன்னா, நீ கண்ணால் பார்த்தாலும் சரி எதால் பார்த்தாலும் சரி நான் முடியவே முடியாது அப்படின்னு என்ன பாருங்கன்னு கொஞ்சம் முன்னாரு உடம்பெல்லாம் அசைச்சு இந்த மேனகை விஸ்வாமித்ரன் முன்னாரு பண்ணிச்சதெல்லாம் பண்ணுவாள், பண்ணின உடனே அவனுக்கான அதிலேயே துவக்குண்டு போவன் என்று அவனுடைய ராசிக்கு அவ்வளவு பரம ரசிக்கன் ரசிகன் இல்லாமல் மூர்க்கனாயிரும், நீங்கள் கஷ்டம் எழுதுற மூர்க்கனாயிருப்பனே ஆனால் இதையும் புதறித்தள்ளுவன் எழுதிய மூர்க்கன் இல்லையே பரம ரசிகனாச்ச, ரசிகனா ராசிக்கம் இல்லாதவனா இருந்தா அவரை விட்டுட்டு என்னைக்கோ ஓடி போயிருப்பாள் பிராட்டி, அதுக்காக ஓடி போனது காரணம் என்னன்னா இவனுடைய ராசிக்கம் இல்லைன்றது தான் முக்கியமான விஷயம். ஆ ராசிக்கத்தோட கூடியவனாலேனாலே அவனை தன் வசப்படுத்துவன் கடை.
அதுக்கு மேலே தனந்தய பிரஜைக்கு தாய் கீழே ஒதுங்குகை பிராப்தமானவோ பாதி,
தனந்தய பிரஜை குழந்தை முளை குடிக்கும் குழந்தை, முளைப்பால் குடிக்கும் குழந்தை தனந்தய பிரஜை, அது எங்க ஒதுங்கும், தாய் கீழே தான் வந்து ஒதுங்கும். அதே போலத்தான் இவனும், இவனும் பேதை குழவி, அவன் பேதை குழவி, இவன் அழுங்குழவி.
ஸ்வரூப பிராப்தையுமாய் இருக்கையாலே,
ஸ்வரூப பிராப்தை ஸ்வரூபத்துக்கு சேர்ந்தது,
பிராட்டி திருவடிகளிலே சரணம் புகிறார்,
பிராட்டி திருவடிகளிலே சரணம் புகிறார் முதல் தூர்ணையாலே.
நெடுங்காலம் விஷய பிரவணனாய் போந்த பிரஜை,
ரொம்ப காலம் விஷயத்துல கேயாந்தரன், அதாவது லௌகிகமான விஷயங்களிலே மிகவும் ஈடுபட்டவனாக தெரிகிறான் ஒரு பிரஜை.
நிவர்த்தனானவற்று
அதிலிருந்து மீண்டு வருகிறான். விஷயாந்தரங்களிலே இவனுக்கு சுவாரஸ்யம் ஒழு, ரொம்ப காலம் விஷயாந்தரங்கள்ல தெரிந்தான், சுவாரஸ்யம் ஒழியல்.
பிதாவின் பக்கல் நேர்முகம் பார்த்து சொல்லுகை அரிதாய்.
பிதாவின் இடத்துல வந்து நேரா சொல்ல முடியுமா விஷயாந்தரங்களை அங்க எங்கே சுத்தி வந்ததெல்லாம் சொல்ல முடியுமா? அவனிடத்துல சொல்ல முடியாது. தாயார் இடத்துல சொல்லலாம்.
மாதாவின் பக்கல் சொல்லுகை எளிதாய் இருக்குமே,
அது சுலபமாக இருக்கும். மாதாவின் இடத்துல சொல்வது எளிதாக இருக்கும்.
பிரதமத்தில் ஆசிரியக்கைக்கும் கூட இராய்த்த இவர்,
முதல்ல பெருமானத்துல ஆசிரியிக்கிறதுக்கே இவர் இராய்த்தார். இராய்த்தார்னா பின் வாங்கினார் அர்த்தம். பண்ணின
அபராதங்களை சமஸ்வ என்றாரிலே,
பண்ணின அபராதம் எல்லாத்தையும், அபராதம் எல்லாத்தையும் பிரதான் பிரியமானான் கரிஷமான சர்வோன சேடதா எல்லாத்தையும் பொறுப்பணும்னு தைரியமா சொல்ற. என்ன குண்டு தைரியத்தை சொல்ற? சேர்ந்தவனான எப்பெருமானால ஒண்ணும் பண்ண முடியாது. வாசல இருந்து கொண்டு வந்திருப்பன், அத ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கட்டில படுத்துட்டு இருக்கான் எம்பெருமான், சென்னை பஞ்சாயனத்தின் மேல ஏறி அப்படின்னு கட்டில படுத்துட்டான். இந்த கட்டில உதைக்க மாட்டானான்னு கேட்டேன். தொட்டில உதைச்சானே, தொட்டிலாம் வச்சான், கடைக்கில் தொட்டில் கிழிய உதைச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். தொட்டில கிடந்தா அதை நன்னா கிழிய முடியாது, காலால உதைப்பேன். என் தொட்டில படுத்துட்டு தொட்டில உதைத்தவன் கட்டில உதைக்க மாட்டானான்னு கேட்டார். அதே உனக்கு மாட்டா, உதைச்சு உதைச்சு பழக்கன்னா உதைப்பேன், இங்கேயும் உதைப்பேன், இதுவும் முடிஞ்சு போகாதான்னு கேட்டான். மாட்டான், ஏன் அது பிரம்மாதிகள் அவா வரவிட்ட தொட்டில், அவா எல்லாரும் கொண்டு வந்தது. அனந்த பிரயோஜனாந்தரவரர்கள் அவா குருதே, ஈஸ்வர அபிமானிகள் அவா அனுப்பினது, அதனால உதைச்சான். இது மாமனார் அவர் சொல்லியிருக்காரு. மாமனார் கொடுத்தீங்கன்னா அந்த புற பறிக்கிறன்னா ஒரு காலத்துக்கு ஒன்றும் பண்ண மாட்டான். அந்த புறத்தை அவா அது அவ மச்சனன் வந்தான்னாக்கான்னு, தம்பி வந்தா கூட என்னடா கூட வெறும திருப்பிட்டு வந்துட்டு இருக்கேன்னு. காரணம் லோகத்தை பாரு, அந்த புற பரிகாரம் அந்த அந்த புற பரிகாரமாக நான் நினைக்கிறோம், அச்சம் கெட்டு நாம் விண்ணப்பிக்கிறோம் விம்பெருமானத்தைன்ற. பிராட்டி பிராட்டியினுடைய பவதி சம்பந்த திருச்சியா அறிமுகம் பிரதியாமையாமச்ச பரீச்சாரா, நாங்கள் எம்பெருமானை எப்படி பார்க்கணும் தெரியுமா? ஸ்ரீரங்கநாச்சியாருக்கு வேண்டியவன் பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் ஸ்ரீரங்கநாச்சியார் பரிகரம் ஒன்றும் பண்ண முடியாது. வந்து யாகையினாலே முதலே பொருட்கார பிரபத்தி பிராட்டியிலே செய்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பத்து மணிக்கு சொல்லலாம், நாளை தினம் காலை பத்து மணிக்கு ஓட்டிதான் நிலத்தோட ரெண்டு மூணு நாள் அனுபவம் அவ்வளோ நடக்கிறதோ. Thank you.